वंदे गुरु परंपरा यो नित्यमच्युतपदाम्बुजयुग्म रुग्म व्यामोहदत्तवितराणि विनाय मेने अस्मद्गुरोर्भगवदोऽस्य रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये भूतं शरच्च महदाह्वय श्रीमत्पराङ्गुसमुनिं प्रणतोऽस्मि नित्यं नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनम् பூமண்ணுமாது பொருந்திய மார்கன் புகழ்மலிந்த பாமண்ணுமாறன் அடிபணிந்திருந்தவன் பல்கலையோர் தாம் மன்ன வந்த இராமானுசஞ்சலனாரவிந்தம் நாம் மண்ணி வாழ் நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்கள் பர்த்தமணத்திகள் பைங்கழல் உந்தன் பல்லவமே விரலும் முன்னவர் தந்திடு மொழிகள் நிறைந்திடு முருகல் நிலாவழகும் கற்பகமே விழி கருணை பொழிந்திடு கமல கண்ணழகும் காரிசுதன்கள் சூடிய முடியும் கணநர்ச்சிகை முடியும் எப்பொழுதும் எதிராகன் வடிவழகு என் இதயத்துடன் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே பிரணாமம் லக்ஷ்மணமுனிகி பிரதிகிருணாது மாமகம் பிரசாதயதி சுக்திஹி சுவாதீன பதிகாம் ஸ்ருதி உபவீதினம் ஊர்த்வபுண்ட்ரவந்தம் த்ரிஜகத் புண்ணியபலம் த்ரிதண்டஹஸ்தம் சரணாகத சார்த்தவாஹமீடே சிகயா சேகரிணம் பதிம் யதீனாம் சர்வத்ர ராமானுஜ நாம சங்கீர்த்தனம் ராமானுஜா ஓடி ஓடி பல்பிறப்பும் பிறந்து மற்றோர் தெய்வம் பாடியாடி பணிந்து பல்படிகால் வழியேறி கன்று கூடி வானவர் ஏத்த நின்ற திருக்குருகூர் அதனுள் ஆடுபுட்கொடி ஆதிமூர்த்திக்கு அடிமை புகுவதுவே பயனன்றாகிலும் பாங்கல்லராகிலும் செயல் நன்றாக திருத்தி பணிகொள்வான் குயில் நின்றார் குயில் சூழ் குருகூர் நம்பி முயல்கின்றேன் புந்தன் மொய்க்களர்க்கு அன்பர் எங்கனையோ அன்னை நீர்கால் என்னை முனிவதனீர் நங்கள் கோலத்திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டதில் சங்கிரோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும் செங்கனிவாய் ஒன்றினோடும் செல்கின்றது என்னின்றது உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்றென்றே கண்கள் நீர் மல்கி மண்ணினுள் அவன் சீர்வளம் மிக்கவன் ஊர் வினவில் தின்னம் என் இளமான் புகுமூர் திருக்கோளூரே குண்டலீக சாரீகா பக்தனாகி பண்டரீ சாரீகா க்ஷேத்ரனாகி விட்டோபா சாரீகா தெய்வனாகி துகாராம் சாரீகா சத்குரு நாகி குண்டலீகனுக்கு சமமான பக்தனும் இல்லை பண்டரீபுரத்திற்கு சமமான க்ஷேத்திரமும் இல்லை விட்டோபாவிற்கு சமமான தெய்வமும் இல்லை துகாராமிற்கு சமமான சத்குருவும் இல்லை புண்டலீக வரதாரி விதலா ராம் கிருஷ்ண ஹரி வாசுதேவ ஹரி பாண்டுரங்கன் பண்டரீநாதன் விட்டல் விட்டோபா ரகுமாயிபதி இப்படி பல திருநாமங்கள் அழைக்கப்படுகின்ற பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் பண்டரீபுரம் உத்தமமான திவ்யமான ஒரு தேசம். பல ஊர்கள் போனோம் அப்படின்னா பலவிதமான பக்தாளை பார்க்கலாம். இப்ப ஸ்ரீரங்கம் எல்லாம் போனோம் அப்படின்னா நன்னா பிரபந்தம் எல்லாம் சேவிக்கக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவாவை பார்க்கலாம். காசி எல்லாம் போனோம் அப்படின்னா நல்ல வேத வித்வான்களை தரிசனம் பண்ண முடியும். மாயாப்பூர் நவத்வீபம் அங்க போனோம் அப்படின்னா ஆடிப்பாடுற நாமஜபம் பண்ணக்கூடிய பக்த ஜனங்களே பார்க்கலாம். பண்டரீபுரம் போனா பாமர பக்த ஜன கோஷ்டியை பார்க்கலாம். அது பாண்டரங்களுக்கு ஏற்றம். பாமர ஜனங்கள் பண்டரீபுரத்துக்கு நிறைய பேர் வரவா, 90% பாமர ஜனங்கள். ரொம்ப சாதாரண ஒரு நிலைமையில வாழக்கூடியவா, ஏதோ ஒரு லோயர் மிடில் கிளாஸ் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி இல்லாட்டி அதை விட கீழ் நிலைமையில இருக்கக்கூடிய வாழக்கூடிய பக்தர்கள். கீழ் நிலைமை நான் சொல்றேன், அவர்களுடைய வாழும் நிலைமையை சொல்றேன். பணத்துக்கு அவ்வளவு ஒரு பெரிய இது கிடையாது. நல்ல பாமர ஜனங்கள், அதாவது விட்டலனை அனுபவிக்கும்படியானவர்கள். பெருசா அவர்களுக்கு தத்துவம் வேதாந்தம் இதெல்லாம் தெரியாது, பெரிய புருஷசுத்த மந்திரம் எல்லாம் தெரியாது, அவளுக்கு பெருசா அந்த ஆச்சாரம் அனுஷ்டானம் எல்லாம் தெரியாது. ஆனா பாண்டுரங்கன் கலியுக பரதன் அப்படின்றதுல அவளுக்கு சந்தேகமே கிடையாது. இங்க இருக்கிறவா எத்தனையோ குடும்பங்கள் உண்டு பண்டரீபுரத்துல. அவளை பொறுத்த வரைக்கும் பண்டரீநாதன் தங்கள் குடும்பத்திலே ஒருவன். எங்க விட்டலன் அப்படின்னா அவள் வீட்டில் எந்த விசேஷமா இருந்தாலும் முதல்ல யாருன்னா விட்டலன் தான். ரொம்ப நிம்மதியான ஒரு வாழ்க்கை. பெருசா வாழ்க்கை லட்சியம் எல்லாம் அவளுக்கு கிடையாது. பிறந்தாச்சும் வாழ்ந்துட்டு இருக்கும், மரணம் அடைகிற வரைக்கும் வாழும். அவ்வளவுதானே வாழ்க்கை, மரணம் அடைய வரைக்கும் வாழ்ந்தானே வாழ்க்கை. இந்த மரணம் அடைகிற வரைக்கும் வாழ்க்கையில பலவிதமான சம்பவங்கள் நடக்கும், நல்லது கெட்டது, பாபம் புண்ணியம், லாபம் நஷ்டம், மானம் அவமானம், சுகம் துக்கம், பலம் பலகீனம், வியாதி ஆரோக்கியம், இது எது நடந்தாலும் அவளை பொறுத்த வரைக்கும் விட்டலனுக்கு தெரியும். அவ்வளவுதான் அவளுக்கு தெரியும். எல்லாம் விட்டலனை பிடி, உடம்பு முடியலையா விட்டலனை பிடி, வீட்டுல கஷ்டமா விட்டலனை பிடி, அவமானம் வந்துருத்தா விட்டலனை பிடி, பெரிய சந்தோஷம் வந்துருத்தா விட்டலனை பிடி. விட்டலனை பிடி தலைப்பு இந்த மகாராஷ்டிர ஜனங்களை வச்சுட்டு தான் சொன்ன தலைப்பே அப்படிதான். வாழ்க்கையெல்லாம் விட்டலனை பிடிக்கிறது தான். அதுல பாக்கியசாலிகள் நம்மெல்லாம் வருஷத்துக்கு ஒரு தடவையோ இல்லாட்டி எப்பயாவது தான் பண்டரீபுரம் போவோம், பாண்டரங்கனை பிடிப்போம். இந்த பண்டரீபுரத்திலேயே வாழக்கூடிய ஜனங்களுக்கு என்ன பாக்கியம்னா டெய்லி போய் தெய்வத்தை தொட்டுட்டு வந்துடுவா. இப்ப டெய்லி வைகுண்டபதியை பார்க்கிறோம், ஒரு பலம் கிடைக்கிறது. டெய்லி சங்கர ராமேஸ்வரர் பாகம் பிரியாவை பார்க்கிறோம், பலம் கிடைக்கிறது. திருப்பதியில இருக்கிறவா, திருப்பதியில இருக்க ரொம்ப கஷ்டம், டெய்லி தான் உள்ள போய் பெருமாளை சேவிக்கவே முடியாது. அங்கேயே வேலை பண்ணப்பட்டவாளுடைய குழந்தைகள் அவளுக்கு மட்டும்தான் ஸ்பெஷலாக போயிட்டு வர முடியும். திருப்பதியிலே வாழ்கிற எல்லாருக்கும் போய் பார்க்க முடியாது. ஸ்ரீரங்கம் நிறைய பேர் ரங்கநாதனை போய் பார்க்க மாட்டா, தாயாரை பார்த்துட்டு வந்துடுவா. ஆனால் ரங்கநாயகியை பார்க்கறது சுலபம் அப்படின்னு. ஆழ்வார் தமிழர்லாம் நித்தியம் ஆதிநாதர் சுவாமி நம்மாழ்வாரெல்லாம் தரிசனம் பண்ணுவா, திருக்குறுங்குடி நம்பி வைத்தமானதி அப்படின்னு. பத்மநாபர் கூட இருக்கா, பத்மநாபர் போய் டெய்லி சேவிச்சுட்டு வந்துடுவா. இப்படி டெய்லி பார்த்துட்டு வந்தாலே ஒரு சந்தோஷம்னா, அவ டெய்லி போய் பாண்டரங்கனை பிடிக்கிறா, தெய்வத்தை தொடரா, டெய்லி போய் பகவானை தொடரது அப்படின்னு அவட சந்தோஷம். டெய்லி நம்ம உடம்புனால பல விஷயங்களை தொடரும், தலகாணி, போர்வை, வஸ்திரங்கள், சாப்பாடு, டம்ளர், குழந்தை, கணவன், மனைவி, பந்துக்கள், குசு, எல்லாத்தையும் டெய்லி தொட்டுருக்கும். இது தொடாம வாழ்க்கை ஓடலை நமக்கு, வேர்வை துடைக்கணும், அப்ப இதை தாண்டி ஒண்ணு அவளுக்கு என்னடா பாக்கியம்னா டெய்லி வீட்டில் நிறைய பிடிச்சிட்டு வராளாம். அதானே சுகம். ஒரு ஜென்மா பண்டிகைபுரத்துல பிறக்கணும், டெய்லி ஒரு தடவை பாண்டவன் போய் பிடிச்சிட்டு வரணும். அடா பாண்டவ எப்படி இருக்காய் அப்படின்னு பிடிச்சிட்டு வரணும். ஹாய் விட்டல் ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்டுட்டு வரணும். அது சுகம், விட்டலனுடைய பலம். அது காம்பீரியமானவன், அதே சமயத்துல எளிமையானவன், ஜாதி எல்லாம் பார்க்காத ஒரு தெய்வம். அழகாக அவன் பாட்டுக்கு வருவான், அவள் குளிச்சாளா இல்லையான்னு கூட தெரியாது. ட்ரெஸ் எல்லாம் ஒன்று ஒரு கிளீனாலாம் நீட்டாலாம் இருக்காது. ஆனால் மனசு பாருங்க அப்படி இருக்கும், வர்ணிக்க முடியாத ஒரு மனசை வாழ்க்க. அதனால பண்டிகைபுரத்தில் எப்பொழுதுமே அங்கே போனோம்னாலே நமக்கு ஒரு பக்தி பரவசம் வந்தது. திருப்பதி போனால் எப்படி நாமஜபம் ஒரு பரவசம் வருது இல்லையா, அந்த மாதிரி பண்டிகைபுரம் போனோம் அப்படின்னா ஒரு பரவசம் வந்தது. ஐயா நான் சுவாமியை தொடப்போறேன், நான் பாண்டரங்கனை பிடிச்சேன், அவன் திருவடியை தொட்டேன் அப்படின்னு ஒரு சந்தோஷம். பகவான் கிருஷ்ணா லீல பண்ணும்பொழுது நம்மளாம் போய் தொட முடியல, ராமனா வந்த பொழுது குகன் மாதிரி பகவானுடைய திருவடியை அலம்ப முடியல, மகாபலி சக்கரவர்த்தி மாதிரி வாமனனுக்கு தலையை கொடுக்க முடியல. ஆனா பாண்டரங்கன் திருவடியை பிடிச்சா இதெல்லாம் சேர்ந்து கிடைச்சது. அப்படி சர்வ அவதாரங்களுடைய சாட்சியா ஒரு அமிர்தமாக கலியுகத்துல கிடைச்ச ஒருவன் தான் பாண்டுரங்கன் பண்டரீனாதன். அவனை பத்தி பேசினாலே புண்ணியம், அவனை பத்தி கேட்டாலே விசேஷம். அதனாலதான் நீங்க எல்லாருக்கையும் பாண்டுரங்கன் தான் பார்த்தல. எத்தனையோ பேர் பண்டரிபுரம் போயிருக்க மாட்டேன் பாருங்க. பண்டரிபுரத்திலேருந்து பாண்டுரங்கன் குழந்தைகளா என்ன பிடிக்கணும்னு ஆசைப்படுறா, தான் வந்து பிடிக்கிறான் பாருங்க. அது திரும்பி திரும்பி அதான் சொல்றோம், முரளிதர சுவாமிஜியோட வீடு வீடி வருவான் விட்டலன் நல்ல அழகான வார்த்தை. நசந்து போயிருக்கேன், தேடி வந்துட்டான் பார்த்தல. உங்களை தேடி பஸ் டிக்கெட் புக் பண்ணல, ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணல, பெரிய சம பண்ணல, லீவு போடல, வீட்டுக்கார்ட சண்டை போடல, நைஷன் போக கூடாதான் கேள்வி கேட்கல, எதுவுமே பண்ணல. ஆனா விட்டலன் தேடிண்டு வந்தான் இல்லையா, அதுதான் அவனுடைய கருணையின் எல்லை. இப்ப இது போதுமே, நம்ம வந்து விட்டலனை பிடிக்கிறது எப்படி, விட்டலன் வந்து நம்மளை பிடிக்கிறது எப்படி, விட்டலனை பிடி அப்படின்னு நம்ம கேட்க கேட்க நீங்க பிடிங்கோ பிடிங்கோ நான் சொல்ல சொல்ல விட்டலன் நான் வந்து பிடிக்கிறேன், நான் வந்து பிடிக்கிறேன், நான் வந்து பிடிக்கிறேன், முந்திரி கொட்டைன்னு எல்லாத்துக்கும் முந்திரி கொட்டை மாதிரி வராது. நம்ம விட்டலன் முந்திரி கொட்டை தான், ஓடி ஓடி வந்துடுவான். விட்டலனுடைய பக்தர்கள் எல்லாருமே ரத்னங்கள், ஒவ்வொரு பகவானுக்கும் பலவிதமான பக்தர்கள் உண்டு. விட்டலனுடைய பக்தர்கள் பல ரீதியா இருக்க, அதாவது நாமெல்லாம் கூட பக்தி பண்ண முடியும், நமக்கும் தெய்வம் கிடைக்கும்னு நிரூபணம் பண்ணக்கூடிய பக்த சரித்திரம் விட்டலனுடைய பக்த சரித்திரம். மற்ற பக்த சரித்திரம் கேட்டா கூட இதெல்லாம் நம்மளால முடியுமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துடும், நமக்கு அந்த அருகதை உண்டா, அதிகாரம் உண்டா அப்படின்னு ஒரு ஏக்கம் வந்து. ஆனா பாண்டரங்க பக்தன் கேட்டுட்டோம் அப்படின்னா நம்பிக்கை வந்து. காண்போ பாத்திரா சரித்திரம் சொன்னேன், வேசியுடைய பெண் இன்னைக்கும் பண்டரிபுரத்துல மரமா நின்று பக்தி பண்ணிட்டு இருக்கா. தாமாஜி பண்ண சாதாரண வேலை பண்ணிட்டு குடும்பத்தை நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கக்கூடியவர் தான். அவருக்கு விட்டலன் நான் அவனுடைய சேவகன் சொல்லி வந்து நின்னான் அப்படின்னு சொன்னேன். இந்த விட்டலன் பலவிதமான லீலைகள் பண்றான். அந்த பண்டிகைபுரத்திலே தாமாஜி அப்படின்னு ஒரு பக்தர் இல்லை, நேற்று சொன்ன தாமாஜி பந்து வேற, அவர் மங்களவேடு கிராமம்னு பண்டிகைபுரத்திலேருந்து ஒரு 16 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய கிராமத்தில் வாழ்ந்த பக்தர். இன்னைக்கு சொல்றவர்கள் வேற ஒருத்தர் தாமாஜி பண்டிதர்னு சொல்லுவார். தாமாஜி அவருடைய மனைவி குணாயின்னு பேர், அற்புதமான தம்பதிகள் அப்படி வாழ்ந்துட்டு இருக்கா. டெய்லி ருட்டீன், வீடு வாசல் பெருக்கிறது, சமைக்கிறது, பத்து பாத்திரம் தேய்க்கிறது, துணி துவைக்கிறது, இந்த விஷயங்கள்ல ஒரு நாள் கூட குணாகி சலிச்சுக்கல. இது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நிறைய ஸ்திரீகளை நான் பார்க்கறேன், இந்த வீட்டு வேலை அப்படின்னா முகம் ஒரு 7.5 போகிறது. அது என்ன கஷ்டம்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. வீட்டு வேலை செய்யறது ஒரு சுகம். சில பேர் பாவம், வேலைக்கும் போயிட்டு வீட்டு வேலையும் செய்யலாம், இவ்வளவு கஷ்டம் தெரியுமா அதெல்லாம். ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் வீட்டு வேலை செய்யறதுன்றது ஒரு பாக்கியம். ஏன் அப்படின்னா அழகா சமைக்கிறோம், வீட்டில் இருக்கவள் வயிறெல்லாம் திருப்தி ஆகிறது. அந்த திருப்தி ஆகிறா இல்லையா, அப்ப அவளுக்குள்ள இருக்க பகவான் திருப்தி ஆகிறான். பகவான் கீதையில சொல்றான், அகம் வைஸ்வானரோ பூத்வா பிராணி நாம் தேகம் ஆசிரித பிராண அபான சமாயுக்த பச்சாம் என்னும் சதுர்விதம். நான் தான் வைஸ்வானரன்னு சொல்லும்படியான பசியா இருக்கேன். பசிக்கு பேர் வைஸ்வானரன்னுது, அக்னி அது, ஒரு அக்னி. நான் தான் ஜனங்கள் சாப்பிடக்கூடிய அன்னமாக இருக்கிறேன், நான் தான் அதை ஜீரணிக்கிறேன். பசியும் நானே, பசிக்கு உணவும் நானே, அதன் ஜீரணிக்கும் தன்மையும் நானே. அதனால வீட்டு வேலைகளில் ஒரு ருச்சி இருக்கணும். திரௌபதி பெரிய ராஜாதி, ஆனால் ஒரு தடவை கூட வீட்டு வேலை செய்யறதுல அவள் சலிச்சின்றது இல்லை. சாவித்ரி சத்யவானுடைய மனைவி பெரிய ராஜாதி, வீட்டு வேலை செய்யறதுல சலிச்சின்றது இல்லை. தேவஹூதி நிஜமாவே ராஜாதி, அழகி. ஆனால் கைங்கரியம் பண்ணுறதுல, கணவனுக்கு சுசுருஷ பண்ணுறதுல ஒரு நாள் கூட தப்பு பண்ணலை. திருவள்ளுவருடைய மனைவி வாசுகி அம்மா, ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய மனைவி சாரதா தேவி, நிறைய பேர் நான் சொல்லிட்டு போக முடியும், சமீப காலம் வரைக்கும் சொல்ல முடியும். அப்ப அந்த ஸ்ரத்த வேணும். இந்த தாமாஜி பண்டிதர் அவரும் ஸ்ரத்தையோட கணவன் மனைவி அழகா குடும்பம் நடத்திட்டு இருக்கார். தேவி சந்திரபாகால தீர்த்தமாடுறது, பாண்டரங்க பஜனை பண்றது, பன்றியநாதனை போய் பார்க்கறது, விக்கிரனை பிடிக்கிறது, வீட்டுக்கு வர்றது, தன்னுடைய கர்மாக்களை பண்றது. காத்தால எழுந்தோடனே போய் குளிச்சுட்டு போய் விக்கிரனை பிடிச்சிடுவேன், பிடிச்சு ஹிருதயத்தில் வச்சுருவேன். அப்படியே தன்னுடைய கடமைகளை பண்ணுவார். இவ்வளோதான் வாழ்க்கை. நீங்கள் ரொம்பலாம் யோசிக்க வேண்டாம் வாழ்க்கையை பற்றி. பகவானை பிடிச்சி ஹிருதயத்தில் வச்சுட்டு அப்படியே அவங்க வேலையை பண்ணால் போதும். இந்த மாதிரி அழகாக பண்ணிட்டு இருக்கான். வயசாகிடுது, ஒவ்வொரு தடவையும் இந்த குணாயி சொல்லிகிட்டே இருப்பா. நீங்கள் பாண்டவங்கிட்ட போய் நமக்கு குழந்தைய கேட்கப்படாதா, அவர் கோபம் வந்துடுது, உனக்கு அறிவு இருக்கா, வயசாகிடுது, முட்டாள் மாதிரி கேட்குறீங்க, இந்த வயசில் குழந்தையெல்லாம் பிறக்குமா, வைத்திய மாதிரி வளராத அப்படின்ட்டான். அது அறிவே இல்லையான்னு அவர் சொன்னான், நீங்க ஏன் இப்படி பேசுறது, பகவானால முடியாத காரியம்னு ஒன்று உண்டா, வயசான காலத்தில் தானே யசோதை நந்தகோபுருக்கு கண்ணன் பிறந்தான், அவன் நினச்சா இது வேணா நடக்கும். பிரம்மதேவர் குழந்தைகள் கண்ணுக்குட்டிகள்லாம் கொண்டு ஒழிச்சு வச்சுட்டார். இப்போ தானே அத்தனை குழந்தைகள் அத்தனை கண்ணுக்குட்டிகளாக ஆதரவு பிச்சான் இல்லையா. திரௌபதி கொடுத்த ஒரே ஒரு துளி ஒரு பருக்கையும் துளி கீரையும் சாப்பிட்டு அனுகிரகம் பண்ணலையா, காட்டு தீயை குடிக்கலையா, அவனால முடியாததுன்னு ஏதானும் உண்டா, அக்கடி தக்கடமா சாமர்த்தியம் சொல்லுவா. எதெல்லாம் நம்மாலே முடியாதோ அதையெல்லாம் செய்து காட்டக்கூடிய பலம் பகவானுக்கு உண்டு. உடனே கோபம் வந்துடுச்சு, சரி போ கேட்டு தொலைகிறேன் அப்படின்னு நேர போனார். அழகா போய் சந்திரபாகாவில் குளிச்சார், பாண்டரகனை சேமிச்சார், விடலனை பிடிச்சார், ரொம்ப நோய் 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 ரோதனை பண்ணுறாரு, தாங்க முடியல அவர் ரோதனை. என்னமோ குழந்தை வேணும் குழந்தை வேணும் குழந்தை வேணுன்ற வயசாயிருக்குன்னு சொன்னால் புத்தியில் உரைக்க மாட்டேங்கிறது. நான் சொல்லிதான் அவன் புத்தியில் ஏற்ற முடியாது, நீ தானே அந்தரியான, நீ அவளுக்கு புத்தியில் உரைக்கவை. சத்தியமாக மனுஷாகிட்ட பேசி புரிய வைக்கிறத விட தெய்வத்துக்கிட்ட பிரார்த்தனை பண்ணால் அவன் புரிய வச்சுடுவோம். நாங்கள்லாம் அதான் பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொருத்தையா சொல்ல அதை பண்ணு இதை பண்ணு ஒன்றும் கேட்குற மாதிரி தெரியாது. அப்பா பிரபு அந்தரியாமியாக இருக்க நீ தான் அவளுக்கு புரிய வைக்கணும்னு பொறுப்பு ஒப்படைச்சிடும், இப்போ தானாக காரியம் நடக்கும். ஆனால் அந்தரியாமி தியானம் ரொம்ப விசேஷம், எல்லாருமே பண்ண முடியும். யாராவது வீட்டில் சொல் பேச்சு கேட்காத பிள்ளை இருக்கு, இல்லாட்டி குடிகாரனான கணவன் இருக்கா, உடங்காப்பிடாரி மனைவி இருக்கா, எதுவாக இருந்தாலும் அவளுக்குள்ள இருக்கிற பகவானிடத்தில் நீங்கள் பிரார்த்தனை பண்ணிடலாம், மாற்றி கொடுத்துருவோம். ஸ்வயம் அனுபவத்திலே நான் சொல்கிறேன், பகவானே என் பிள்ளைக்குள்ள அந்தரியாமியா நீ இருக்கா, அவனுக்கு நீதான் புரிய வைக்கணும்னு பிரார்த்தனை. என் கணவருக்கு உள்ளே இருந்து நீதான் புரிய வைக்கணும்னு பிரார்த்தனை. பத்மாவதி அப்படிதான் பிரார்த்திச்சுப்பா, ஜெயதேவனுடைய மனைவி அப்படிதான் பிரார்த்திக்கணும். அந்தரியாமியால முடியாத காரியம் அப்படின்னு எதுவும் கிடையாதுன்னா உள்ளுவார் உள்ளிட்டெல்லாம், எல்லாருக்குள்ளேயும் பிரபு இருக்கார். அது மகா மோசமானவனா கூட இருக்கட்டுமே, அவனுக்குள்ள பிரபு இருக்கார். யாரா இருந்தாலும் உள்ளுக்குள்ள அந்தரியாமி சுவாமி உண்டு. அந்த அந்தரியாமிய தியானம் பண்றது ரொம்ப ஆச்சரியமானது. சொல்லிட்டு வந்துட்டார். அப்புறம் ராத்திரி படுத்தாச்சு. சொப்பனம், சொப்பனத்துல பாண்டரங்கன் வந்துட்டான். ஏ தாமாஜி, உன் மனைவி கேட்டது ஒன்றும் தப்பான விஷயம் இல்லையே. வம்சவிருத்திக்கு ஒரு குழந்தை கேட்கறது குத்தம் கிடையாது. அவ கேட்டது நியாயம் தானே, கவலையே படாத. ஆச்சரியமா உனக்கு நான் அத்யத்புதமா ஒரு குழந்தைய கொடுக்கறேன். இந்த குழந்தைய நிச்சயமா நான் கொடுப்பேன். நாளைக்கு விடிய காலம்பரை சந்திரபாகால குளிச்சுட்டு நாமஜபம் பண்ணின்று உன்னை தேடி ஒரு குழந்தை வரும் அப்படின்ட்டார். முடிச்சு பார்த்தார் விடிய காலம்பரை. எப்பொழுதுமே ஒரு நல்ல சொப்பனம் கண்டம்னா திரும்பி தூங்கப்படாது. அது அர்த்தராத்திரி ஒரு மணியா இருந்தா கூட சாஸ்திரம் அப்படிதான் சொல்றது. எழுந்து உட்கால் நாமஜபம் பண்ண, ஒருவேளை துஷ்வப்பனம் கண்டுத்தோம் அப்படின்னு கொஞ்ச நாமஜபம் மட்டும் திரும்பி தூங்கணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. நான் நிறைய டிவி பார்த்தா துஷ்வப்பனம் தான் வரும் வச்சுக்கோங்க. அதனால எது உள்ள இறங்கியிருக்கோ அதானே வெள்ள வரும். சட்டியில் இருக்கிறது தானே அகப்பையில் வரும். அதனால குருஜி தூங்க சொல்லிட்டார். நைட்டெல்லாம் ஏதாவது குழப்படம்லாம் பார்த்துட்டு மாமியார் மருமகள் சண்டை டிவி சீரியல்லாம் பார்த்துட்டு தூங்கிட்டு எதை பார்த்தாலும் துஷ்வப்பனம் வருதுன்னு காத்தால 8 மணி வரைக்கும் தூங்கிட்டு இருந்தா அது குடும்பத்துக்கு நல்லதில்லை. பெரியவா சொல்றா, சொல்லி வைக்கிறோம். அழகா அவர் எழுந்தார், நாமஜபம் பண்ணிட்டு சந்திரபாகாக்கு போனார். நம்ப முடியல, அவரால் மனைவி கிட்ட சொல்லலை. சமயத்துல கற்பனையில சில சொப்பனங்கள்லாம் வரும். இந்த கபவாத பித்தத்தினுடைய ஏற்ற இறக்கத்துல புத்தியில இஷ்டத்துக்கு ஒரு சொப்பனம் வரும். இந்த இருமல் மருந்தெல்லாம் குடிச்சா இங்கேயோ ஒரு மாதிரி கேரா இருக்கும். இருமல் மருந்து குடிச்சுதான் உட்காந்துருக்கேன். அப்பெல்லாம் இவ்வளோ தோணும், அதெல்லாம் வந்து சேர்த்து கிடையாது. அதனால மனைவி கிட்ட சொல்லல, நேர சந்திரபாகா நதிக்கு வந்தார். நாமஜபம் பண்ணார். அதிசயமா இருந்தது அவருக்கு. இப்படி ஒரு சொப்பனம் இது வரைக்கும் கண்டதில்லை. அது சாட்சாத் மன்மத்தை மன்மத்தனா பாண்டரங்கன் வந்து பேசுறான். பாண்டரங்கன் பேசுவான், ரொம்ப அழகா பேசுவான். அந்த பாண்டரங்கன் பேசுற ஸ்டைலே தள்ளு. பத்மநாபன் பேசுறது ஒரு ஸ்டைல், ரங்கநாதன் பேசுறது ஒரு ஸ்டைல், வைத்தமாரதி பேசுறது ஒரு அழகு, திருப்பதி ஸ்ரீனிவாசன் ஒவ்வொரு பெருமாளும் பேசுற ஒரு அழகு. குருவாயூரப்பன் குழந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பேசுவான். உடுத்தி கிருஷ்ணன் அப்படியே மழையில அப்படியே உள்ள முருக வச்சுடுவான். பத்ரி நாராயணன் அப்படியே ஒரு ரிஷியுடைய ஒரு ஸ்டேட்டஸ்ல நின்றுட்டு பேசுவார். ஆனா பத்ரி நாராயண ரிஷி, நாராயண ரிஷின்னு தான் பேசுவார். இந்த உபதேச மொழியில தான் பேசுவார். அப்படி ஒவ்வொரு பெருமாளுக்கும் ஒரு அழகு உண்டு. வைகுண்ட பத்தியும் அழகா பேசுவார். அழகா பாண்டரங்கன்னு சொல்லியிருக்காங்க, பேசிட்டாங்க. அப்படியே பார்த்துட்டு இருக்கார், நாமஜபம் பண்ணிட்டு இருக்கார். பெருசா ஒன்று மிதந்துட்டு வருது, ஒரு பெரிய சிப்பி மாதிரி ஒண்ணு. என்னடா அது, நதியில போய் ஒரு பெரிய சிப்பி எல்லாம் மிதந்து வராதே அப்படின்னு பாக்குற. ரொம்ப வித்தியாசமா இருந்தது. எடுத்துக்கோ எடுத்துக்கோ எடுத்துக்கோன்னு யாரோ சொல்ற மாதிரியே இருந்தது அவனுக்கு. அது பகவான் பேசுவான், உள்ளேந்து தூண்டுவான் சுவாமி. அழகா வந்தார், அந்த சிப்பி எடுத்துட்டார். திறந்து பார்த்தார், அழகான ஒரு கை குழந்தை. இதுக்கு நம்ப முடியல. நான் காண்றது சொப்பனமா சத்தியமா? சிப்பிக்குள்ளெல்லாம் குழந்தை இருக்குமானா சுவாமி நினைச்சா அப்படி வேணா வரும். இப்ப அவள்லாம் இந்த கரு முட்டைகள்லாம் எடுத்து டெஸ்ட் டியூப் பேபிலாம் பண்றாள். விஞ்ஞானத்துல பண்ண முடியும்னா சுவாமியால நிச்சயமா முடியும். அந்த மாதிரி அழகான ஒரு கை குழந்தை, அப்பதான் புதுசா பிறந்த ஒரு குழந்தை. இந்த குழந்தைய எடுத்துட்டா பிரசன்னமா இருக்கு. அப்படி பெரியாழ்வாருக்கு ஒரு ஆண்டாள் கிடைச்சாலோ அது போல இவருக்கு ஒரு குழந்தை. எடுத்துட்டு குடுகுடும் ஓடினார் மனைவி இடத்துல. இப்படி கிடைச்சாதான் அது பகவத் பிரசாதம் இருக்கணுங்க. நமக்கு கிடைக்கக்கூடிய குழந்தைகளும் பகவத் பிரசாதம் தான். பிராரப்தத்தை தாண்டி ஒரு பிரசாதம் இருக்கிறது. பிராரப்தமாகவும் இருக்கா பிரசாதமாகவும் இருக்கா? நம்ம சொல் பேச்சு கேட்கும்போதெல்லாம் பிரசாதம், நம்மளை போட்டுப்படுத்தும் போது பிராரப்தம். முக்காவாசி பேருக்கு பிராரப்தமாக தான் இருக்கு. பிரசாதம் எப்ப எடுத்துக்கலாம்னா, நம்மளையும் ஒரு தாய் தகப்பன்னு ஒரு நிலையில வைக்கிறான் இல்லையா, அப்ப பிரசாதம். நமக்கும் இந்த குழந்தையை காப்பாற்றுற ஒரு பொறுப்பை கொடுக்கறோம் இல்லையா, அப்ப பிரசாதம். அதை நம்ம ஒழுங்கா வளர்க்கும் பொழுது பிரசாதமா இருக்கும், இஷ்டத்துக்கு வளர்த்தா பிராரப்தமா இருக்கும். திருதராஷ்டிரம் குந்தி தேவி, குந்தி தேவி பிரசாதமா வளர்த்தா சத்தியமா கூடவே நின்றான் கிருஷ்ணன். திருதராஷ்டிரம் பாசத்துல வளர்த்தான், பிராரப்தமாவே முடிஞ்சது நம்மளுக்கு. வளர்க்கிற முறையும் உண்டு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இரண்யகசிப்புக்கு பிரசாதம், இரண்ய பிரகலாதன் கிடைச்சது பெரிய பிரசாதம். அதனாலதான் ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோஹோ ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்ம நிவேதனம் அப்படின்னு நவவித பக்தியை சொன்னான். எடுத்து ஓடினார் மனைவியிடத்துல, ஏ குணாயி சத்தியம், நீ சொன்னது சத்தியம், உன் பிரார்த்தனைக்கு பாண்டவன் செவி சாச்சுட்டான், துபார் குழந்தை அப்படின்னு கொடுத்தார். உடனே அடுத்த கவலை வந்துடுத்து, இவ்வளோ வயசானவள் இந்த குழந்தைய எப்படி வளர்க்க போறோம், அது ஒரு கவலை வந்துடுவேன். மனுஷாள் கவலை கேட்கணுமா, ஒன்றை மாற்றி ஒன்றை மாற்றி ஒன்றை மாற்றி தியானம் பிடிச்சிட்டு இருப்போம், கவலையை பிடிக்கலை அப்படின்னா நமக்கு வாழ்க்கை பிடிக்காமல் போயிடும். கவலையை விட்டலன்னு பிடிக்காம இல்லை, கவலையை என்ன பிடிச்சி வச்சுக்கோ, என்னத்த சொல்கிறது, கரண்டே இல்லை, டிவியே வரல, மொபைல் ரேஞ்சே கிடைக்கல, ஏதோ ஒரு கவலை. இதில் நம்ம சொல்கிற கவலைகளில் 199 தண்ட கவலை, கவலைப்படுறதுக்கு விவசாயே இல்லாமல் கவலைப்பட்டுருக்கும். நிறைய விஷயங்கள், நிறைய பேர் ரமண மகர்ஷியிட்ட போய் கவலையெல்லாம் சொல்லுவார், இப்படி பார்த்துட்டு இருப்பார். அவன் நினைப்பா, இதுக்கு புரிஞ்சுதா இல்லையா, இவ்வளவுதான் கஷ்டப்பட்டு கவலையை சொல்றோமே, சமாதானம் சொல்லுவாரா அப்படின்னு அவர் பார்த்துட்டே இருப்பார். கொஞ்ச நேரத்தை அவன் மனசுல இருக்க பாரம் எல்லாம் இறங்கிடும், அப்புறம் அவளுக்கே தோணிப்படும், தண்டத்தையும் கவலைப்பட்டிருக்கும் போல இருக்கு. அன்வான்டா கவலைப்பட்டோன்னு அந்த புத்தியை கொடுத்துருவா ரமண மகர்ஷி, அந்த தீக்ஷ நயன தீட்சைன்னு சொல்லுவார். நிறைய பண்ணது கலியுகத்துல ரமண மகரிஷி, நயன தீட்சை பார்வையாலே பேசுறதெல்லாம் கிடையாது, ரொம்ப துர்லபமா தான் பேசியிருக்கார் ரமண மகரிஷி. இவருக்கு அடுத்த கவலை வந்து கொடுத்து, இந்த குழந்தைய எப்படி வளர்க்க போறோம் அப்படின்னு. இந்த குழந்தைய வாங்கின உடனே குணாயுடைய மார்பிலேருந்து பால் சுரக்கல, வயசானவர் செத்துக்கல ஆனா பால் சுரக்கார். யசோதைக்கு பால் சுரந்தது இல்லையா, அந்த வாத்சல்யம், இந்த குழந்தை பிறந்த வாசல்யத்தில் தானே பால் சுரக்கிறது. இந்த வாசல்யத்தில் பால் சுரந்து எடுத்து இவர் அழ ஆரம்பிச்சுட்டார் தாமாஜி. ஹே பிரபு, உன் கருணைக்கு எல்லையே கிடையாதாப்பா, என்னெல்லாம் நீல பண்ற உலகத்துல, சாதாரணமா நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதெல்லாம் வாய்ப்பே இல்லாத விஷயங்கள், ஆனா தெய்வ சங்கல்பம் இருந்தால் உலகத்துக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் சம்பவிக்கும். அதுக்குதானே பக்தி, பக்தின்றது உலகத்தை கடந்த ஒரு விஷயம். உலகம்லாம் ஒண்ணுமே இல்லை பக்தி முன்னாடி பார்த்தோம்னா, பக்தி ரொம்ப பெருசு. எவ்வளவு பெருசு அப்படின்னா பகவானையே வசீகரிக்கக்கூடியது பக்தி. அப்ப இந்த உலகம் ஒண்ணுமே கிடையாது, அதனால ஒரு மார்பில பால் சுரந்துருக்கு, அந்த குழந்தைக்கு பால் கொடுக்கணும், அந்த குழந்தையும் நன்னா குடிக்கிறது. அப்ப வைகுண்டத்திற்கு வரலாம் பேசுறா. அதே சமயத்துல பாகீரதி நதியில ஒரு குழந்தை பிறந்தது, இதே மாதிரி சிட்டியில மேலே இன்னொருத்தர் கையில கிடைச்சது, அது கபீர் தாசர், இது நாமதேவர். ஜெய் போலோ நாம் தேவ் மகராஜ் கீ. இந்த வைகுண்டத்துக்கு அவள்லாம் பேசிட்டு இருக்கா, இப்ப கேக்குற எல்லாரும் பிரபு நீங்க பாட்டுக்கு சுகம் பிரம்மத்தையும் உத்தவரையும் கீழ் அனுப்பிட்டு ரெண்டு பேரும் என்ன பண்ண போறோம் லோகத்துல போய் அப்படின்னு. பகவான் சொன்னான், ஒருத்தன் போய் விட்டல் நாமத்தை பிரச்சாரம் பண்ண போறான், ஒருத்தன் போய் ராமநாமத்தை பிரச்சாரம் பண்ண போறான். யார் விட்டல் நாமம், தாமாஜி கிட்ட யார் கிடைச்சானோ அவன் விட்டல் 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 விட்டலா விட்டலா விட்டலான்னு சொல்லுவான். யார் பாகீரதி நதி வீரத்தை அவதாரம் பண்ணானோ, முகம்மதியனை அவதாரம் பண்ணானோ, அவன் ராம் 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 ராமநாமத்தை ஜபிப்பான் அப்படின்ட்டார். உத்தவர் தான் நாமதேவராவர், ரொம்ப விசேஷமானவர் உத்தவர். கோபிகள் இடத்துல போய் பாடம் பிடிச்சவர் உத்தவர். கிருஷ்ணன் அனுப்புறான், போய் பார்த்துட்டு வா உத்தவா, என் பிருந்தாவனத்தை போய் பார்த்துட்டு வா, என் கோபிகைகளை போய் பார்த்துட்டு வா. நீ என்னமோ பக்தன் நினைச்சிட்டு இருக்காயில, நல்ல பக்தன் உத்தவ, சாதாரண பக்தன் இல்லை. கிருஷ்ணனுக்கு பூஜை பண்ண ஆரம்பிச்சாரா நேரம் காலம் போகிற தெரியாம பூஜை பண்ணிட்டு இருப்பார். அப்ப பகவான் சொல்றான், உத்தவா நீ பக்தன் ஒரு அபிப்பிராயம் உனக்கு வந்துடுது இல்லையா, பக்தின்னா என்ன ஒண்ணு பூரணமா தெரியல, கோபிகள் இடத்துல போய் படின்றார். போடா விடிய 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 உட்காந்து அந்த கோபியோட பேசிட்டு இருக்கார். அப்பதான் விடிய காலம்பர கோபிகள்லாம் எழுந்து கிருஷ்ணநாம சங்கீர்த்தம் பண்றான். உத்காயத்தீனாம் அரவிந்த லோச்சனம் அப்படின்னு சார் சுகபிரம்மர் சொல்றார். நன்ன உறக்க கத்திராளா கிருஷ்ணா கோவிந்தா புண்டரீகாட்சா மாதவா மதுசூதனா ஹே ராதாரமணான். இவா கத்தின கத்தல் அந்த நாமஜபடி கத்திராளாம். அந்த எல்லா திசைகள்லயும் ராத்திரி ஒரு அமங்கலம் சம்பவிச்சிடும், எல்லாம் தூங்கிட்டு இருக்கும் இல்லையா, ஒரே டல்லா இருக்கும். இந்த விடியல் காலம்பரை எழுந்து நாமஜபம் பண்ண உடனே இந்த அமங்கலங்கள்லாம் நீங்குமா. காசும் பிறப்பும் கலகலப்ப கை தேத்து வாசனருங்குழல் ஆட்சி அர்மத்தினால் ஓசைப்படுத்த கைரவம் கேட்டிலையோ. இதை வச்சுதான் ஆண்டாள் சொன்ன உத்காயத்தீனா அரவிந்த லோசனம். அரவிந்த லோசனம் அவ்வளவு அழகா ஒசத்தி உறக்க கத்தி பாடுறான். எப்படி பாடுறா அப்படின்னா, கண்ணன் இருந்தான்னு பாடலாம், கண்ணன் இருக்கிற மாதிரியே பாடுறான். பிருந்தாவனத்துல அப்ப கண்ணன் இருக்கான் அப்படின்னு அந்த பாவத்துல பாடுறான். அப்பதான் யசோதைகிட்ட ஒருத்தர் ஓடி வர, யசோதே உன் புள்ள பண்ணது சரியே கிடையாது, எங்காத்து வெண்ணப்பானையை உடச்சு போட்டுட்டா, தூங்கிட்டு இருக்க எங்க ஆத்துக்கார பக்கத்துல உடச்சு போட்டுட்டா. அவர் பயந்தே போயிட்டார். உத்தவர் தாக்கிறார், சொல்ற அவ பைத்தியமா, கேட்கற யசோத பைத்தியமா, பார்த்துட்டு இருக்க நான் பைத்தியமான்னு தாக்கிறார். நந்தகோபர் சிரிச்சா, சரிம்மா நான் கண்ணன் கிட்ட சொல்றேன், நீ சமாதானமா போ, நம்மாத்தே வேற ஒரு பானை வெண்ணெய் எடுத்துட்டு போ அப்படின்றா. உடனே அதுக்கும் கோச்சுக்கிறா, நான் என்ன பானைக்கும் வெண்ணெய்க்கும் வக்கு இல்லாமல் அங்க வந்தேன், பிள்ளைய அடட்டி வைங்கன்னு சொன்னா அதுக்கு தெரியல உங்களுக்கு அப்படின்னு. இப்படி வந்து பார்த்தா உத்தவரை பார்த்தா, இவன் யாரு, இந்த கண்ணனோட திருட்டு பயிரோட கூட்டத்துல ஒருத்தனாவ அப்படியே இருக்கான அவன மாதிரியே பீதாமரனா. உத்தவர் உடுத்து கலந்தனின் பீதகவாடைன்னு கிருஷ்ணன் உடுத்தி கலைகிறார், நம்ம ட்ரெஸ் மாத்து ஒரு இடத்துல குளிச்சுட்டு அந்த களைஞ்சு போடுற ட்ரெஸ் எடுத்து உத்தவர் உடுத்திட்டான். அப்படியேப்பட்ட ஒரு பக்தர் அவன மாதிரியே இருக்கான, அவன் பீதாம்பரம் எல்லாம் உடுத்திட்டு இருக்கானே. யாரான் யாரா நீ பயல, கிருஷ்ணனோட ஃப்ரெண்டா, ஜாகிரதர் பிச்சு பிடுவ பிச்சு அப்படின்னு பயன்றான். உத்தவர் ஆச்சரியமா பாக்குறார், கண்ணனோ துவாரகையில இருக்கான், ஆனா இவாளை பொறுத்த வரைக்கும் கண்ணன் பிருந்தாவனத்தை விட்டு கொஞ்சம் கூட நகரல. ஏன்னா பக்தி, அப்பேற்பட்ட பக்தியை படிச்சவர் உத்தவர். அந்த உத்தவர் இன்னும் மோட்சத்துக்கு போகல. எங்கடா இருக்கார் அப்படின்னா, பிருந்தாவனத்துல கொடியா இருக்கார். நிறைய பேர் இன்னைக்கு உத்தவர் தரிசனம் பிருந்தாவனத்துல கிடைக்கிறது. அப்பேற்பட்ட உத்தவர் தான் நாம தேவரா பூமியிலே வந்திருக்கார். அர்ச்சாவதாரமூர்த்தி அனுபவிக்கணும். அவர் கேட்டார் கிருஷ்ணன் கிட்ட, பகவான் சொன்னா நீ போய் கீழே பிறந்துடுவோம் அப்படின்னா, அவர் சொன்னா கர்ப்பவாசம்னா எனக்கு வேண்டாம், எந்த இடத்துல போனா நீ கிருஷ்ணன் மாதிரியே சௌலபியமா தொட்டு பழகி ஆனந்தமா இருக்கும்படியா இருக்கியோ அந்த இடத்த என்ன கொண்டு விடு. பகவான் கிட்ட துவாரகை, துவாரகையெல்லாம் வேண்டாம், தூரத்துல இருந்து பார்க்கணும். ஸ்ரீரங்கம் வேண்டவே வேண்டாம், ராஜாதி ராஜன் திருமலை ஸ்ரீனிவாசன் வேண்டாம், ஏழு கதவுக்கு அந்த பக்கமே ஜரகண்டியும் துரத்தி விட்டுருவார். இப்படி ஒவ்வொருத்தரையா வேண்டாம் வேண்டாம்டா, கடைசியில பண்டிரிபுரம் போறியான்னு, அங்க நான் தொடலாம், நான் அப்ப அங்க போறேன் அவ்வளவுதான், எனக்கு தொடலும் சுவாமி. உன்னை தொட்டுட்டே இருந்தாதான் உடம்புல ஒரு பலம் கிடைக்கும். இந்த குழந்தைக்கெல்லாம் உடம்பு முடியலன்னா அம்மாவோட மடியே சுக்கமா இருக்கும், அம்மாவுடைய நரவணைப்பே அதுக்கு அப்பாடா கத 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 கதன்னு இருக்கும். அந்த மாதிரி இந்த சம்சார ஜுவரத்துல தெளிக்கணும் பார்த்தாங்களா. இதுக்கு கதகதப்பு எதுன்னா விட்டலனுடைய திருவடியை பிடிக்கிறது ஒண்ணுதான், அதுதான் நமக்கு அப்பாடான்னு ஒரு பலம் கொடுக்கும். அந்த உத்தவர் நாமதேவரா வந்துட்டார். அந்த குழந்தை கத்துறதே விட்டல் 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 விட்டல்னு நாமஜபம் பண்ற மாதிரி இருக்கிறதுனால நாமதேவன் பேர் வச்சுட்டா. அழகா வளர்த்துட்டு வரா, பாண்டகன் திருவடியிலேயே கொண்டு போய் போடுறா குஞ்சு பயல பாக்கியம். அந்த ஊர்ல இருக்கவாள் சார் பாக்கியம், பாண்டகன் திருவடியில கொண்டு போட்டுட்டா. இப்படி பாக்குறது பாண்டகன், இந்த குழந்தைகள்லாம் நல்லாவே பாண்டகனை பிடிக்கிறதுன்னு ஒரு சுகம். நான் ஒரு தடவை பண்டிகைபுரம் போகும்போது ஒரு ஒரு வயசு குழந்தைய நாங்கள் விஷயம்ல இருந்தோம், அது என்ன அழகா திருவடியை பிடிச்சது தெரியுமா, எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு. என்னோட சிஷ்யன் தான் அந்த குழந்தை, அதை ரசிச்ச அனுபவம், அது மீன் பெற்று கண்ணு வாங்காம பார்க்கறது. எல்லாரும் ஒரு வயசு குழந்தைக்கு இவ்வளவு புரியுமா அப்படின்னு நினைச்சா, ஆனா அந்த பாண்டகனுடைய பலம் அது அழகாக அப்படியே பிடிக்கிறது, ஆச்சரியம் அப்படிப்பட்டு பார்க்கறது. இப்போ கூட தேகு ஆலம்பி பேருந்தோம், பூனா பக்கத்தில் இருக்கு, தேகு சந்த் துக்காராமுடைய ஊர், ஆலம்பி சந்த் ஞானேஸ்வர். இந்த போட்டோ இருக்கு, இது ஆலம்பியில் சந்த் ஞானேஸ்வரருடைய ஜீவ சமாதி. இந்த சரித்திரமும் சொல்லுவேன், அங்க போகும்போதும் அங்க அந்த பாண்டரங்களை ரெண்டு குழந்தைங்க நாங்கள் அழிச்சுட்டு வரணும், அழகா பிடிக்கிறது ரசிச்சு அனுபவிச்சுட்டு அந்த பாண்டரங்கள். அது பாண்டரங்களுடைய பலம். அப்ப ஆச்சரியமா அந்த குழந்தை நாலொரு மேனியும் பொழுதுற வண்ணமா வளர்ந்துட்டு இருக்கு, நன்னா வளர்ந்துட்டு இருக்கு, ஜோரா ஆடி பாடி விளையாடிண்டு சௌக்கியமா இருக்கு அந்த குழந்தை. ஒரு 5 வயசு ஆயிடுச்சு, டெய்லி அதுவும் கோவில் பேசும் போக அவிட்டல் விட்டல் பாண்டரங்க பண்றீனாத அப்படி போயிட்டு டெய்லியே இந்த தாமாஜி பண்டிதர் ஒவ்வொரு நாளும் அழகா பாண்டரங்களுக்கு போய் பூஜை பண்ணுவார், பாண்டரங்களுக்கு நிவேதனம் பண்ணுவார், அப்படி ருட்டீன். அதுதான் குடும்ப வாழ்க்கையும் பார்த்துட்டு இருப்பார். பக்தி எந்த விதத்திலையும் உங்க குடும்ப வாழ்க்கையை பாதிக்காது, நன்னா நிலை வச்சுக்கோங்க. பக்தி குடும்ப வாழ்க்கையை இன்னும் நன்னா மாற்றி விடுமே ஒழிய ஒரு நாளும் உங்க குடும்பத்தினுடைய விஷயத்தை கெடுக்காது. எப்படி தெரியுமா சொல்ல, நானே குடும்பத்தை அதனாலதான் சொல்றேன். உனக்கு மனைவி இருக்கா, குழந்தை இருக்கா, அம்மா இருக்கா, பந்துக்கள் இருக்கா, நாங்கெல்லாம் பக்தியில தானே இருக்கோம். குடும்பத்தை பகவான் நன்னாவே நிர்வாகிக்கிறோம், அதுக்கு சொல்லல. பெருசா வேலைக்கு போகல, பெரிய ஃபாரின்லாம் போகல, ஆனால் பக்தியுடைய பலம் பகவான் நிர்வாகம் பண்ற, அதுக்காக சொல்றேன். இப்ப என் குடும்பத்தை நிர்வாகம் பண்ணக்கூடிய பகவானுக்கு உங்க குடும்பத்தை நிர்வாகம் பண்றது ஒன்றும் கஷ்டம் இல்லையே. எத்தனையோ பேர் குடும்பத்தை நிர்வாகம் பண்ணக்கூடியவனுக்கு நம்ம குடும்பத்தை நிர்வாகம் பண்றதோ நம்முடைய வம்சத்தை காப்பாத்துறதோ கஷ்டமான காரியமே கிடையாது. அப்படி அழகா பண்ணிட்டு இருக்க ஒரு நாள் தாமாஜி பண்டிதருக்கு வெளியூர் போக வேண்டிய அவசியம் வந்துடுது. அழகா அவர் போறார். இப்ப டெய்லி ருட்டீன் பாண்டவனுக்கு நிவேதனம் பண்ணணுமே. இப்ப நிவேதனம் பண்றதுக்காக அன்னைக்கு பார்த்தா அம்மா குணாயி, ஹே நாமதேவா, அப்பா வெளியூர் போயிருக்கா, நீ போய் சுவாமிக்கு நிவேதனம் பண்ணிட்டு வாடா குழந்தைய, ஒரே குஷி. சரிம்மா அப்படி கிளம்பிடுச்சு. ரோட்ல பந்து விளையாடுங்கிறது பிள்ளை, அம்மா ஏதோ கொடுத்தா பிரசாதம் எடுத்துட்டு போச்சு. விளையாடுறது பந்து வேற மேல வந்து விழுந்துடுச்சு. அம்மா சொன்னாடி, வேண்டாடா கொண்டாடா வேற தரேன்டா, அதெல்லாம் வேண்டாமா, நம்ம பாண்டவன் சாப்பிடுவான். இவ்வளவு நம்பிக்கை, அந்த உரிமை. அழகா திரும்பியும் போச்சு, கோவிலுக்கு போச்சு, அழகா போச்சு. பகவானுக்கு அது அபிஷேகம் எல்லாம் பண்ணி அலங்காரம், அது இந்த குழந்தைகள் பண்ற மாதிரி நிஜமா பெரியவாளால பண்ணவே முடியாது. நான் நிறைய குழந்தைகள் அந்த அபிஷேகம் பண்றதெல்லாம் பார்த்துருக்கேன். அது முகமே தெய்வீகமா மாறிடும். நம்ம எல்லாம் பண்ணும்போது என்ன ஆகுறதுன்னா, எதிர்பார்ப்புகள், ஆசைகள், பகவான் நமக்கு என்ன பிரயோஜனம் இதனாலே தருவா அப்படின்னு ஒரு தீர்மானம் வச்சுட்டு எல்லாம் பண்றோம். குழந்தைக்கு ஒண்ணுமே தெரியாது. இந்த சுவாமிக்கு பூஜை பண்றது, அலங்காரம் பண்றது, ரொம்ப அழகா பண்ணும் குழந்தைகள். எதையே எதிர்பார்க்காத ஒரு பக்தியை வாழும். நம்மளுக்கு ஒரு காமியாசமான பக்தி, அழகா அலங்காரம் எல்லாம் பண்ணிட்டு அதுக்கு தெரிஞ்ச மாதிரி அழகா மிலீஷா அதுக்கு அவ அம்மா எப்படி எல்லாம் அந்த குழந்தைய குளிப்பாட்டோளோ அந்த மாதிரி இந்த பாண்டவனுக்கு அபிஷேகம், அபிஷேகத்துக்கு குளிப்பாட்டு இருந்தானே, அதனால அபிஷேகம்னு ஒரு வசதியா சொல்றேன். அதை குளிப்பாடும் பொழுது பேசுறது, பாண்டரங்கா என்ன இருக்கா, நீ ஒழுங்கா தேய்ச்சி குளிக்கல, ரொம்ப கருப்பாயிட்டியே அப்படின்றது. அப்புறம் அது இல்லை இல்லை, நீ எப்பயுமே கருப்பு தான் அம்மா சொல்லியிருக்கா. அது குழந்தைகளுடைய புத்தியில அது எப்படி யோசிக்கணே தெரியாது. ஒரு குழந்தை பார்த்தசாரியை பார்க்க விஷயம் போயிருக்கா, ஒரு 5-6 வயசு பையன், சிஷ்யன் தான் அது. ஐஷன் போனா அப்படியே பார்த்தசாரியை பார்த்து, இந்த சாமியை பார்த்தா ஜோக்கா இருக்கு, வெள்ள வெள்ள மீசையெல்லாம் வச்சுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பட்டருக்கு கோவம் வந்துருக்கு. வேண்டாம் பயல, பார்த்த சாரதியை பார்த்தா உனக்கு ஜோக்கா இருக்கான்னுட்டான். இது சொல்றது, ஆமா ஆள் கருப்பா இருக்காரு, மீசை மட்டும் வெள்ள வெளையே இருக்கு, ஜாலியா இருக்கு, ஜோக்கா இருக்கு. அப்படி தைரியம் வேணுமே, பகவான் அப்படி பார்க்கறதுக்கும் அனுபவிக்கிறதுக்கும் ஒரு தைரியம் வேணும் இல்லையா. இந்த குழந்தை அவ்வளவு அழகா எல்லாம் பேசி எடுத்து, அழகா அலங்காரம் எல்லாம் பண்ணி எடுத்து, மாலை எல்லாம் போட்டு, பகவானுக்கு திலகம் எல்லாம் வச்சது, பாண்டரங்க திலகம் அழகு, ஒரு மஞ்சள் தாமரை பூச்சா மாதிரி இந்த மூக்கிலே இப்படி கிளம்பி பெருசா ஒரு திலகம், அது என்ன திலகமோ தெரியல, கஸ்தூரி திலகம், அது என்னமோ பாண்டரங்கனுக்கு ஒரு ஷேப், அதுதான் அழகம் அழகு, அதுதான் ரொம்ப அழகு. சமையல நெத்தி முழுக்க வைப்பான், வச்சுட்டு நடுவில் அப்படி அழகா குங்குமம் எல்லாம் வைப்பான். அப்ப எல்லாம் பண்ணிடுத்து பாண்டரங்கன் கிட்ட அழகா அந்த பிரசாதத்தை திறந்து வச்சு துளசி தலம் எல்லாம் போட்டு ஜலத்தெல்லாம் தள்ளி பண்ணி, பாண்டரங்க சாப்பிட்றேன் 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 சீக்கிரம் சாப்பிட்றேன், நான் போய் விளையாடுற டைம் ஆயிருக்கேன் சொல்றது பகவான் கிட்ட. நீ சீக்கிரம் சாத்தா நான் போய் விளையாடுது, சாத்தா நீ நான் சேர்ந்து விளையாடலாம், பகவானை கூப்பிடுறது, எல்லாரையும் பொம்மலாட்ட பொம்மையா வச்சு விளையாடிட்டு இருக்க சுவாமியே வா விளையாடலாம். பகவான் வந்து வாயை தரத்துல அவனுக்கு நம்மள மாதிரி ஆவி உமக்கு அமுதம் எமக்குன்னு சொல்ல தெரியல, சுவாமி இப்படி காட்டிட்டு நம்ம சாப்பிடணும் அப்படிதான் நம்மளுடைய அபிப்பிராயம். இந்த குழந்தை நினைச்சிருக்கான் நிஜமாவே சுவாமி சாப்பிடுவா அப்படின்னு அபிப்பிராயம், உண்மைதான் அது பக்தர்கள் கொடுக்கும்போது எடுத்துக்கிறேன் பகவான். இந்த குழந்தை அப்படி பார்த்தா அழுது வந்துடுத்து, ஏன் பண்றோங்கா கோச்சின் விட்டியா லேட் ஆயிடுதா, அம்மா சொன்னாள் இந்த பந்து விழுந்ததுனால எடுத்து கோச்சின்ட்டியா எடுத்துக்க மாட்டியா, நான் பண்ணா உனக்கு பிடிக்காதா, நான் உன் குழந்தை இல்லையா, நான் உன் ஃப்ரெண்டு இல்லையா, நான் கொடுத்தா மட்டும் ஏற்றுக்க மாட்டியா, ப்ளீஸ் பண்றங்கா ஏற்றுக்கோப்பா, சீக்கிரம் சாப்பிடு எனக்கும் பசிக்கிறது இல்லை, அழ ஆரம்பிச்சுடுத்து எனக்கும் பசிக்கிறது இல்லை, நீ சாப்பிடே பண்றங்கான்னு ஊன்னு அழ ஆரம்பிச்சுடுத்து, கேவி கேவி அழகு விக்கி விக்கி அழகு. ருக்மிணி பிராட்டி பார்த்தா பகவான கோபமா பார்த்தா, குழந்தை அழறா மனசுல கல்வர்கள் ஈரமே இல்லையா, பகவான் சிரிச்சா, ஹே ருக்மிணி அவட பக்தி பாவத்துல நான் என்ன மறந்துட்டேன், கல் மனசு இல்லையம்மா அவனுடைய பக்தியில் அழறாம் பாரு, இந்த அழுகை சாதாரணமா யாருக்கும் வர்றது இல்லையே, யாரை திட்டினா அழுக வந்துடுறது, உடம்பு முடியலன்னா அழுக வர்றது, நினைச்சது நடக்கலன்னா அழுக வர்றது, யாரா அவமானப்படுத்திட்டா அழுகைக்கு நான் நிறைய சொல்லிட்டு போலாம் அப்படி. ஆனா பணியரும்பு உதிருமாளோ என் செய்கிறேன் உலகத்தீரே, தொண்டடி புரியாதவர் கேட்கிற கண்கள் ஒரு சொட்டு விழாதாப்பா, உன்னை நினைச்சு ஒரு அழுக வராதாகே ரங்கா, கிருப பண்ணேன்பா அப்படின்னு கதற, இந்த குழந்தை அழறான். பகவான் பார்த்தான், முதல்ல ஹே நாமதே அப்படின்னு போட்டான், ரொம்ப அழகிறது கேட்கணும், நீங்க கதருங்கோ பாண்டாங்க கிட்ட பேசேன்பா, ஒரே ஒரு தடவையாவது பேசுப்பான்னு கேளுங்க. அப்ப அவன் பேச நன்னா இருக்கும், பகவான் நாமதேவன் கூப்பிட்டார், கண்ண நினைச்சு யாரு வாழை காணும், ஹே நாமதேவா நான் சாப்பிடணுமா அப்படின்னு சொல்லி பாக்குறது, மூர்த்தி அப்படியே இருக்கான சப்தம் மட்டும் வர அசரீரி போல, இப்படி பார்த்தான், ஹா சாப்பிடணும், நீயே ஒழிஞ்சிட்டு பேசுற பிரத்யட்சமா வந்து பேசு, உங்களுக்காசிய ஒழிஞ்சிட்டு பேசுற நேரம் வந்து பேசு, அடுத்த க்ஷணம் சாட்சாத் மன்மத மன்மதனாக கோடி சூரிய பிரகாசனாக வைஜெயந்தி வனமாலிதாரியாக பீதாம்பரதாரியாக சாட்சாத் மன்மத மன்மதனாக இடுப்புல கைய வச்சுண்டு இடது கையில சங்கத்தை வச்சுண்டு அழக பிரசன்னவதனாக நீலமேக சியாமலனாக செந்தாமரை பாதங்கள் செந்தாமரை கைகள் செந்தாமரை கண்களோட செங்கனிவாயோட அழகனாக அழகு பெட்டகமாக புவன சுந்தரனாக மன்மதர்கள்லாம் தோத்து போகும்படியாக பிரபு பிரத்யக்ஷமா கலியுகத்திலே இந்த நாமதேவனுக்கு காட்சி கொடுத்துட்டான். பகவான் இறுக்கி ஆலிங்கனம் பண்ணின்றான், நாமதேவரும் இறுக்கி ஆலிங்கனம் பண்ணின்றான், குழந்தைய பாண்டரங்கன் ஆலிங்கனம் பண்ணின்றான், விட்டலனை பிடிச்சுட்டான், இவன் பிடிக்குள்ள விட்டலன் விட்டலன் பிடிக்குள்ள இவன், நாமதேவன் இப்படி பார்த்தான்னா அழகா இருக்கே நீ ரொம்ப சுவரா இருக்கியே, சரி சரி சாப்பிடுன்னு பகவான் அழகா சாப்பிட்டான். நாமதேவன் சொன்னா நான் ஊட்டி விட்டேமா எனக்கு ஆசையா இருக்கு அப்படின்னு, ஆஹ் ஊட்டி விடேன், இந்த குழந்தைகள் ஊட்டி விட ரொம்ப அழகு, நம்ம அவா பசங்களே இருந்தாலும் ஊட்டி விட்டோம்னா அது ஒரு அழகு தானே, அதுங்க ஊட்டி விடுறது ஒரு தனி ருச்சி, அந்த அக்கார் அடிச்செல்லாம் கிருஷ்ணன் ஊட்டி விட்டதை நான் அனுபவிக்கலையே அப்படின்றார் தேவகி, எல்லாம் தெய்வனங்க யசோதை பெற்றால் நான் ஒன்றும் அனுபவிக்கலையே, பாதி சாப்பிட்டுந்தாமா அப்படின்னு கொடுக்கறா, அது குழந்தைகளுக்கு இந்த எச்சை இல்லைன்னு தெரியாது, இப்போ வாயில் போட்டு எடுத்து கூட இருந்தா அப்படின்னு கொடுப்போம், அதுக்கு ஒன்றும் அதுக்கு அன்பு ஒன்று தான் தெரியும் குழந்தைகள், குழந்தைகளுடைய சுபாவம் அழகாக குழந்தை ஊட்டி விடுறான், பகவான் சாப்பிட்டுட்டான் ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு, நாமதேவனுக்கு சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம், பாண்டுறங்கடா நிறையா விளையாடலாம். அப்புறம் பகவான் சொன்னா, இல்லடா குழந்தை நீ போய் விளையாட எனக்கு வேற வேலை இருக்கு, சரி நான் போயிட்டு விட்டுமா, ஆ போயிட்டு வா, கிளம்பியாச்சு டக்குன்னு நாமதேவர் கையை அப்படி பாண்டங்க பிடிச்சான், ஏ என்ன பாண்டங்கா நான் போகணும் விடு அப்படின்ட்டு, நடந்தது யார்கிட்டையும் சொல்லாதன்னு யார்கிட்டையும் எந்த காரணமும் சொல்லப்பட சிரிச்சான், ஏன் பாண்டங்கா, இல்லடா வேண்டாம், சரி பாண்டங்க சொல்லல, அதுதான் குழந்தை ரொம்பலாம் யோசிக்க மாட்டாவா, சரி பண்றோம் கருத்து. அழகாக குழந்தை உள்ள வந்தாச்சு, நேர வீட்டுக்கு போயாச்சு. அம்மா பார்த்தா பிரசாதம் கொண்டு வருவான்னு பார்த்தா வெறும் பாத்திரத்தை கொண்டு வருவான். வேலை எங்கடா பிரசாதம், இதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, பாண்டவன் சொல்லாதேன்னு சொல்லியிருக்கான். அதுவா அம்மா, அதுவா அம்மா, இப்படி தலையெல்லாம் தெரிஞ்சான். அம்மா பயல பொய் சொல்லாம உண்மைய சொல்லு, இச்சு விடு வந்துருச்சு அப்படின்னா. உடனே நாமதேவன் சொன்னான், பாண்டவங்க நம்ம மன்னிச்சுடு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட சொன்னான். அம்மா எல்லாம் பாண்டவங்க சாப்பிட்டாம்மா, நான் தான் ஊட்டி விட்டு பாரு கையிருந்து அப்படி காமிச்சான். அம்மா சிரிச்சா, குழந்தைய பொய் சொல்லாது, உனக்கு பசிச்சது பிடிச்சதுன்னு சாப்பிட்டேன்னு சொல்லு, நான் ஒட்டுக்கிட்டேன், பொய் சொல்லாது. நிஜமா இல்லைப்பா, நான் சாப்பிடவே இல்லை, நான் கொடுத்தேன் பாண்டவன் சாப்பிட்டான். அவன் சிரிச்சா, அது எப்படி சாப்பிடுவான் அவளுக்கு தெரியல. பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததகம் பக்தி உபகிருத்தம் அஸ்மாமி பிரயதாத்மனக. அன்போடு கொடுத்தா ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்றான் பாண்டவன். அதனாலே அவன் தான் சாப்பிட்டான்னா அவன் அம்மாவுக்கு நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. அடுத்த நாள் அப்பா வந்துட்டார், விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டார். உடனே தாமாஜி சொன்னார், சரி வாடா குழந்தை ரெண்டு பேரும் சேர்ந்து போவோம், இப்ப நீ நிவேதனம் பண்ண பார்க்கலாம் அப்படின்ட்டார். அதுக்கு என்னப்பா பொய் சொல்லலையே, தைரியமா குழந்தை வந்துட்டான். அப்பாவோட அழகா வந்தான், எல்லாம் பண்ணிட்டு பண்றங்க எல்லாம் சாப்பிடு, வரவே இல்லை பகவான், பேசவும் இல்லை. அப்ப தாமாஜி வேலையை பொய் சொல்லாதே, இப்ப கூட தப்பில்லை, பாண்டகன் வச்சு பொய் சொல்லாதேடா குழந்தை அப்படின்னா. அப்ப அவன் அழ ஆரம்பிச்சுட்டான் நாமதேவர். பாண்டரங்கா பாத்தியா, என்ன எல்லாரும் பொய் சொல்றேன்னு சொல்றா, நீ கிருபை பண்ணப்படாதா, நான் ஏன் பொய் சொல்லணும் சொல்லு, வாழலாம் தப்பு தப்பா பேசுறா, நீ கிருபை பண்ண மாட்டியா, அவன் குழந்தை தானே அழ ஆரம்பிச்சுட்டு. உடனே பாண்டவங்க அசரீதியா சொன்னான், நான் உனக்கு மட்டும்தான் காட்சி தருவேன், உங்க அப்பா காட்சி தரமாட்டேன், ஆனா சாப்பிட்றேன் அப்படின்ட்டு. உடனே நாமதேவ சொன்னா, அநியாயமா இருக்கு, ரெண்டு பேரும் ஒன்னா வந்திருக்கோம், ஒருத்தர் மட்டும் காட்சி தருவா, இன்னொருத்தர் காட்சி தரமாட்டேன், எந்த விதத்துல நீ ஆகும், எனக்கு காட்சி தரணும், எங்க அப்பா தருவேன், என்ன கஷ்டம் உனக்கு, அப்பதான் எங்க அப்பா நம்புவார், வேறு நம்ப மாட்டார், இடி ஒன்ன பொய்யின்னு சொல்லுவார், இவ்வளவு நேரம் என்ன பொய்யின்னு, அப்புறம் நீ பொய்யின்னு சொல்லிடுவார். உடனே பாண்டவன் சிரிச்சான், வாஸ்தவம் தான்டா, கலியுகத்தில் பிரத்யட்சமாக வந்து என்ன பண்ணாலும் நான் பொய்யன் 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 சொல்லிட்டு இருக்கான். ஏதோ ஒரு திருக்கோள பெண்பிள்ளை மட்டும்தான் யான் சத்தியம் என்றேனோ கிருஷ்ணனை போலேன்னு அவன் மட்டும்தான் சொன்னான், மற்ற யாரும் என்ன சத்தியமானு சொல்லவே இல்லைடாப்பா. சரி ஒரே ஒரு செகண்ட் உங்கள் அப்பா காட்சி கொடுக்குறேன்டா. அழகா அவன் கையில் கொடுக்குறான், பகவான் வாங்கிக்கிறார். இவருக்கு அவன் எடுக்கிறது தெரியறது கொடுக்கறது தெரியும், ஆனால் எப்படி போகிறதுன்னு தெரியல. அடுத்த க்ஷணம் பிரத்யக்ஷமா பாண்டரங்க தரிசனம் கொடுத்துட்டான், இந்த குழந்தை கொடுத்த கையில வாங்கிட்டான், அழகா வாயை திறந்து போட்டுட்டான். ஒரு க்ஷணம் பார்த்துட்டார் தாமாஜி பண்டித, இப்படி பிரஹ்லாதனை கொண்டு இரண்டு கசிபுக்கு நரசிம்ம அவதார காட்சி கிடைச்சது, அதுபோல நாமதேவரை கொண்டு அவ அப்பா தாமாஜி பண்டிதருக்கு காட்சி கிடைச்சிருச்சு. இந்த குழந்தைய வாரி அணைச்சிருந்தார், குழந்தை நிஜமாவே என்ன புண்ணியம் பண்ணேன்னு தெரியலப்பா, இந்த குடும்பத்தை வந்து நீ பிறந்துட்டாய், நிஜமாவே 21 தலைமுறை கடை தேடித்திரா குழந்தை அப்படின்னு சத்தியம். அதுக்காக தான் குழந்தைகள் பக்தி பண்ண வைங்க, பக்தி பண்ண வைங்கன்னு திரும்ப திரும்ப சொல்லியிருக்கும். குழந்தைகள் பக்தி பண்ணா வம்சத்துக்கே பகவத் தரிசனம் கிடைச்சிடும். பிரஹ்லாதன் பண்ண பக்தி மகாபலி வரைக்கும் வந்தது இல்லையா, அவ்வளவு விசேஷம் பக்தி. அதனால அந்த ராமதேவருடைய பக்தியை உணர்ந்துட்டாரா, அப்ப பக்தி தான் தரிசனம், வேற எதுவுமே தெரிஞ்சுக்க வேண்டாம், எல்லாத்தையும் தெரிஞ்சு ஒன்றாக போறதில்லை, நிறைய பக்தி பண்ணணும், பக்தி 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 பக்தி, அது ஒண்ணுதான் கலியுகத்துல கதி நமக்கு. அழகா வீட்டுக்கு கைஷ்ணு வச்சார், குணாயி கிட்ட சொன்னார், வாஸ்தவம்மா பாண்டவன் எடுத்து சாப்பிட்ற நானே பார்த்தேன், என்ன குணாயி இருக்கி கட்டின்ட்டா, பாடா என் பிள்ளை சமத்து குஞ்சலம் அப்படின்னு கொண்டாடினான். இப்படி குழந்தை வளர்ந்துட்டு இருக்கா, எப்பதாலும் பாண்டவன் பண்றீனா, இப்படியே காலம் ஓடிட்டு வேற ஒன்றும் தெரியல அவனுக்கு உலகத்துல, வேற எங்கேயும் போக பிடிக்கல. சரி கொஞ்சம் வயசாயிடுத்து ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுட்டான், ராஜாயி அப்படின்னு மனைவி பேர், நாமதேவரோட அம்மா பேர் குணாயி, அப்பா பேர் தாமாஜி பண்டிதர், மனைவி பேர் ராஜாயி அப்படின்ட்டு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா. சரி கல்யாணம் பண்ணி வச்சா குடும்பத்தை நடத்த வேண்டாமா, அதுவும் பண்ண மாட்டேங்கிறார், எப்ப பார்த்தாலும் பாண்டங்க பக்தி, ஏதோ ஓட்டின்னு இருக்கார் தாமாஜி. அம்மாவுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. இவன் எப்ப பார்த்தாலும் பண்றங்கன்னு பண்றீனாலும் தெரியுறது, இவன் பக்தன் புரியுறது. ஆனாலும் உலகாயுதமான கடமைகளை செய்யலை அப்படின்னா உலகம் ஒத்துக்கொள்ளாது. அவ அம்மா சொல்றா, ஏ நாமதேவா, எத்தனையோ பேர் பக்தி பண்ணிருக்காடா குழந்தை, ஜனக மகாராஜா முதற்கொண்டு நிறைய பேர் பக்தி பண்ணியிருக்காங்க. கர்மத்தால் பெற்றேனோ ஜனகரை போலே, பெண்பிள்ளை சொல்றா இல்லையா, கர்மயோகத்தினாலேயே அழகாம் சீதாபிராட்டியே பெண்ணாகவும் பகவான் ராமனை மாப்பிள்ளையாகவும் அடைஞ்சுட்டார் இல்லையா ஜனக மகாராஜா. அதனால கர்மா பண்ணுடா குழந்தை, அக்ரூரர் விதுரர் இவ எல்லாமே பக்தி பண்ணிட்டு குடும்பத்தையும் நிர்வாகம் பண்ண, கோபிகைகள் வசுதேவர் தேவகி நந்தகோபுரி யசோதை திரௌபதி அர்ஜுனன் பஞ்சபாண்டவர்கள் குந்தி தேவி இவா யாரும் குடும்பத்தை விட்டுட்டு போய் பக்தி பண்ணல, குடும்ப காரியங்களை விட்டுட்டு பக்தி பண்ணல, சாஸ்திரமும் சொல்லல. நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, அவாவாளுக்கு என்ன கடமை உண்டோ அதை பண்ணித்தான் ஆகணும், அப்பதான் தர்மம், அதுதான் நியாயம். இப்ப கோவில் எல்லாம் பூஜை பண்றதா இருக்கா, அவா தன் குடும்பத்தையும் கவனிச்சுட்டு தானே இருக்கா, தன் குடும்பத்தை விட்டுட்டு ஒண்ணும் கோவிலே கதின்னு கிடையாது. அப்ப அதனால பக்தி பண்றதும் தர்மம் தான், ஆனா குடும்பத்தை கவனிக்கிறதும் உன் தர்மம், இது சாஸ்திரத்துக்கு சம்மதமான விஷயம் அப்படின்னு தான் அம்மா. எல்லாம் ஏறது புத்தியில, ஆனா மனசு முழுக்க பாண்டங்களை ஆக்கிரமிச்சிருக்கானா, அதை ஒண்ணும் சொல்ல தோணலை அவருக்கு. அழகா அப்படி இருந்துட்டு இருக்கார். ஒரு நாள் பெரிய சண்டையா எடுத்து அவருக்கும் அவர் மனைவிக்கும், அவர் சொன்ன அவர் சொன்னா, நீ எப்படியே பொறுப்பு இல்லாம எப்படி குடும்பம் நடக்கும், மாமனார் மாமியாருக்கு வயசாயிடுது, அப்பா அம்மா இருக்கு, எத்தனை நாள் தான் அவன் சம்பாதிக்கல, அம்மா வாழ இருக்கு, பெரியவாள் ஆயாச்சு இல்லையா, கொஞ்சம் பொறுப்போட நடந்துக்க வேண்டாமா, உங்களை பக்தி பண்ண வேண்டாம்னு யாரும் சொல்ல, ஆனாலும் குடும்பத்திற்கு சாப்பிட்டாளா தூங்கினாளா, அவளுக்கு உடுத்திக்கிறதுக்கு ட்ரெஸ் இருக்கான்னு பார்க்க வேண்டாமா. ஒரு குடிகாரன் எப்படி தன் சுகம் மட்டுமே கத்தின்னு கிடப்பானோ அந்த மாதிரி நீர் பாட்டுக்கு பாண்டவனே கத்தின்னு இருக்கு. அவமக்கும் உமக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. ஒரு விஷயம் உங்களிடத்த ஒரு நல்லது என்னன்னா, நீங்க பாண்டவனே கத்தின்னு கிடக்கிறான், அவன் குடியே கத்தின்னு கிடக்கிறான். இப்படி எல்லாம் சொன்னோன்னா ரொம்ப துக்கமாக போயிடுச்சு. என்ன பண்றதுன்னு தெரியல, என்ன துக்கம் வந்தாலும் யாரும் பண்டிகைபுரம் போயிடுவார், பாண்டரங்கன் பண்டிகைபுரம் தான் இருக்க, பாண்டரங்கனை பார்க்க போயிடுவார். பாண்டரங்கன் கோவில்லேருந்து நேரம் வந்து ஒரு மூணாவது திருவிழ திரும்பினோம்னா நாமதேவருடைய கிரகம், கூப்பிடுற தூரம் தான். சரியா இந்த கோவில்லேருந்து நம்ம இந்த கொஞ்சம் இந்த அழகா சொல்ல சரியா தாண்டி கொஞ்சம் தூரம் போற மாதிரி அப்படி போய் ஒரு யூட்டம் நினைச்சு அவ்வளவு தூரம், அந்த அளவுக்கு ஒரு தூரம் இல்லாடி இந்த மாட வீதிகளில் ரத வீதி இருக்கு இல்லையா, அதில் ஒரு பாதி அவ்வளோ தூரம் நடந்தால் பண்டிகைபுரத்துக்கும் நாமதேவருடைய வீட்டுக்கும் அவ்வளோதான் தூரம். அப்போ அழகா இவர் நேராக போயிட்டா பாண்டரங்களை பிடிச்சின்னு அழக ஆரம்பிச்சுடா, ஏ பாண்டரங்கா என்னை ஏன் பாண்ட கொண்டு வந்து சம்சார சாகரத்தை தள்ளிட்டாயும், வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்துயர் இடும்பையில் பிறந்து கூடினேன் கூடி இளையவர் தம்போடு அவர் தரும் கலவியே கருதி ஓடினேன் ஓடி உய்வதோர் பொருளால் உணர்வினும் பெரும்பதம் தெரிந்து புலம்பரா ஓடினேன் அப்படின்றார், உணர்வெனும் பெரும்பதம் தெரிந்து முடியலப்பா, சம்சாரம் ரொம்ப கஷ்டமா இருக்கு, நல்லதா கிட்டதா சுகமா துக்கமா ஒன்றும் தெரியல, ஒரு நாளை போல வயிற்று பிரச்சனை, வெயிலுக்கு ஆகாரம் போட வேண்டியிருக்கேன், இதுதானே பெரிய பாடு குடும்பத்தில். சரி அதையாவது ஏதோ ஒரு மோர் சாதம் ஒரு கஞ்சி குடிக்கலாமான்னா அது முடிய மாட்டேங்கிறது, நமக்கு வெரைட்டி தேவைப்படுறது, அதுவும் ஒவ்வொரு பண்டிகைக்கும் வேற வெரைட்டி தேவைப்படுறது. இந்த கேரளாவிலலாம் ஒரு பழக்கம் உண்டு, திருவோணம் வரும் ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவோம், திருவோணத்துக்கு கடன் வாங்கியாவது செலிப்ரேட் பண்ணுவேன், திருவோண சப்தின்வா அந்த விருந்து அப்படி செலவு பண்ணுவா, இருக்கிற அடமானம் வச்சாது, ஆனால் திருவோணத்தை கொண்டாட வேண்டாமா அப்படின்னு, அந்த வயிற்று பாடு பெரிய பாடு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஓனர் இன்னைக்கு யார் இருக்கா பாண்டுறங்க உன்னை விட்டா, என்னோட கஷ்டங்களை நான் வேறு யார்கிட்ட சொல்ல முடியும் பாண்டுறங்க, என்னுடைய நிலைமை உணர்ந்தவர் யார் பாண்டுறங்க, நம்முடைய நிலைமையை உள்ளபடி உணர்ந்தவர் யார், பகவானை தவிர யாரும் இல்லை. வெளியிலவா பல பேர் நம்மளோட நடவடிக்கைகள் நம்மளுடைய பழக்க வழக்கங்களை பார்த்து நம்மளை தீர்மானிப்பான். நம்மளே பல பேரை தப்பா நினைச்சிருப்போம் ஆரம்ப காலத்துல. அதுக்கப்புறம் அவளோட பழகின பிறகு செய்வா நல்லவா தான், நம்ம தான் தப்பா புரிஞ்சிருப்போம் அப்படின்னு அபிப்பிராயம் வருது. ஆனா தெய்வம் உள்ளேந்து பாக்குறது, ஆனா தெய்வத்துக்கு தான் நம்முடைய நிலைமை உள்ளபடி தெரியும். பல சந்தர்ப்பங்கள் உள்ள அழுதுன்னு இருக்கும், ஆனா வெளியே சிரிக்கிறோம். பல சந்தர்ப்பங்கள் உள்ள பொறாமையா இருக்கும், ஆனா வெள்ள என்ன இருக்கும் அப்படின்னு அந்த துவனியெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. நமக்கு ரொம்ப சௌக்கியமா இந்த ஹேர் ஹோஸ்டர்ஸ்லாம் இருப்பா பார்க்கணும், இந்த ஃப்ளைட்ல நான் உடனே பார்ப்பேன். அது மூணு பல ஊர்ல சுற்றி வரும் இந்த ஃப்ளைட்டு, டெல்லி, பாம்பே, பாம்பே, சென்னை அப்படிங்கிறது. இப்படி முடிச்சுட்டு உட்கார அடுத்த ஃப்ளைட் திருப்பி கிளம்பும். வெல்கம் சார், குட் ஈவினிங் சார், ஹாவ் ஏ நைஸ் ட்ரிப் சார், என்ஜாய் த ஃப்ளைட் ட்ரிப் சார் அப்படின்னு. எப்படாப்பா வீட்டுக்கு போகலான்னு மனசும் உடம்பும் ஏங்கும். வயிற்று பழப்பம் வேற வழி இல்லாமல், எஸ் சார், ப்ளீஸ் சார், ஓகே சார், கன் யூ வெயிட் ஃபார் சம்டைம் சார் அப்படின்ட்டான். படுவா இப்போ தானே வந்து உட்காந்துருக்கு, ஒரு அஞ்சு நிமிஷம் ஆட்டமேடா, அதுக்குள்ளே உனக்கு என்ன தண்ணிக்கு அவசரம், அப்போ வரும். அந்த மாதிரி பல சந்தர்ப்பங்களில் வெளியில் வேற மாதிரி இருக்கும், உள்ள வேற மாதிரி இருக்கும். அந்த நகைக்கடையில் அது துணிக்கடையில் நிறைய பேர் வேலை பண்ணுவோம், அப்படி நின்றுட்டே இருப்பான். கால் வலிக்க 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 பல இடங்கள்ல டிராஃபிக் கான்ஸ்டபிள்லாம் கஷ்டமா இருக்கும் பாக்குறது. அந்த புழுதியில அந்த ஹாரன்ஸ் அந்த நடுவில் நிற்பா, ஆனாலும் கடமையா செய்யறேன். வயிற்று பழத்து உதர போஷணம் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு கதற நான் என்ன பண்ணுவேன் பாண்டறங்கா எனக்கு தெரியல. எனக்கு இந்த உலகத்து ஜனங்களோட வாழவும் முடியல, விட்டுட்டு போகவும் முடியல, ரெண்டும் கட்டான வளர்ந்துட்டு இருக்கேன், பட்டாத பாடுபட்டு இருக்கேன். என்னை காப்பாத்த மாட்டியா, நான் காப்பாதேன்னு அழற பாண்டவன் இருக்கி ஆளினம் அழாதே நாம தேவா பாண்டவன் அழ ஆரம்பிச்சுட்டான். பகவானை ஹிருதயம் அவ்வளவு மென்மையான, நம்மளுடைய அருகே பார்த்து எல்லாரும் பரிகாசம் பண்ணலாம், பகவான் மட்டும்தான் பரிகாசம் பண்ண மாட்டான், நிஜமாவே அழுவான். அழாதே நாம தேவா, நீ அழுதா எனக்கு தாங்கல, குழந்தை அழுத அம்மாவுக்கு தாங்காது, இப்ப பொய்யா அழுத கூட தாங்காது, பொய்யாத்தான் அழு முக்காவசி நேரம், ஆனா அம்மாவுக்கு தாங்காது. சரி சரி அழாது அழாது வாங்கி தரேன் அப்படின்னு பொய்யா அழுறதுன்னு தெரியும். ஆனா அதுதான் குழந்தைகளுடைய பலமே, அழுதழுதே காட்டு சாதிக்கும். அது இப்படிதான் அழுகவோ தெரியாது, எடுத்தோடனே பிரம்மாஸ்திரம் தான், அழுகதான் பிரம்மாஸ்திரம், டக்குன்னு உடனே அழ ஆரம்பிச்சிருவா. குழந்தைகள் அடுத்து அழகு பொம்பளைகள் வீட்டுக்காரோட அழுவா பாருங்க, மனுஷன் கடுப்பாயிடும். கல்யாணம் ரெண்டதே தப்போன்னு அன்னைக்கு தான் தோணும், அது வரைக்கும் தோணாது. கண்ணே மணியே முத்தே கிளியே ஓடும், அதுக்கப்புறம் எல்லாம் மாறி போடும். நாமதேவர் அழுதோட தாங்க முடியல பாண்டவங்களுக்கு. அழாதே நாமதேவா, அழாதே நாமதேவா அப்படின்னு பகவான். அதே சந்தர்ப்பத்துல நாமதேவர் வீட்டு வாசல்ல ஒரு மாட்டு வண்டி வந்து நிற்கிறது. பல பேர்கிட்ட விசாரிச்சுட்டு வந்திருக்கார் கேசவ சேட் அப்படின்னு ஒருத்தர், ஒரு சேட் வந்திருக்கார் கேசவண்டு பேரோட. பல பேர்கிட்ட கேட்டார் நாமதேவர் வீடு இது, நாமதேவர் வீடு இது அப்படின்னு கேட்டார். எல்லாரும் சிரிச்சா, அவளே சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்கா, இது வேற விருந்தாளி வேற எப்போங்க போவோம், அந்த வீடு தான். எந்த வீடு வாசல்ல நிறைய துளசி செடி இருக்கோ அந்த வீடு தான், எந்த வீடு வாசல்ல பார்த்தா ஆளே திருத்திரம் வரவேற்குமோ அந்த வீடு தான், எந்த வீட்டில் எப்பொழுதும் விட்டல் நாமத்துக்கு குறையில்லையோ அந்த வீடு, எல்லாமே ஒரு லட்சணங்கள், அங்கே போங்கோ அப்படின்னு. அழகாக வந்தாச்சு, அழகாக வாசல் வந்து நின்னாச்சு. நமதேவ் நாம்தேவ் அப்படின்னு கூப்பிட்டார். உடனே உள்ளேந்து ராஜாய், இந்த ராஜாய் யாரு அப்படின்னு, நான் நாமதேவருடைய நெருங்கின சிநேகிதன், அவனை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன். அவளுக்கு கோபமான கோபம், ஏற்கனவே சண்டை போட்டு தான் கோவிலுக்கு துரத்திருக்கான் மனுஷன். இந்த விருந்தாளி வேற அவ சொன்னா, எங்கள் வீட்டுக்காருக்கு ஒன்றும் கிடையாது, வீட்டில் இருக்கவா சாப்பிட்றோமா தூங்குறோமா ஒன்றும் கவலை கிடையாது, யார் சாது வந்தாலும் வாங்குவோம் சாப்பிடுங்கோ, வாங்குவோம் சாப்பிடுங்கோ, வாங்குவோம் சாப்பிடுங்கோ. இப்போ சாதுக்களுக்கும் வெக்கம் கிடையாது, எங்கே சோறு கிடைக்கிறதா எங்கே போய் சொர்க்கம்னு உக்காந்துருக்கோம், எங்கே சோறு கிடைக்காது உக்காந்துருக்கு அப்படின்னு முணுமுணுக்கிறார். கொஞ்சம் சத்தமாகவே முணுமுணுக்கிறார், முணுமுணுத்துன்னு சொல்கிறா. எங்கள் வீட்டு தலைவர் வீட்டில் இல்லை, வெளில போயிருக்கார், அதனால் நீங்கள் கிளம்புங்கோ, அப்புறமா வேணா வாங்குவோம் அப்படின்னு. உடனே இந்த கேசவ சேட் சொன்னார், வாஸ்தவம் அழியா விருந்தாளியாக வந்தால் அதான் கஷ்டம், சத்தியம். மதியாதா தலைவாசல் மிதியாது. அதுபோல ஒரு கஷ்டம் எதுவுமே கிடையாது. கூப்பிட்ற இடத்துக்கு போக மாட்டோம், கூப்பிடாத இடத்துக்கு நாய் மாதிரி ஓடும். நான் சொல்ல வார்த்தை வந்து கட்டுக்கோடமாக இருக்கும், உண்மை தான். அழகா அவர் சொல்றார், இல்லைம்மா எனக்கு ஒரு கட்டாயம் பார்க்கணும், என்னத்துக்கு வந்திருக்கள், ரெண்டு மூணு நாள் இருக்கு சாப்பிட போனாலும் வந்திருக்காளா அப்படின்னு கோபத்தில். அவர் சொன்னா, இல்லைம்மா இந்த நாமனே ரொம்ப கஷ்டப்படுறான்னு கேள்விப்பட்டேன், சரி என்னால் முடிஞ்சது கொஞ்சம் தங்க காசு கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு. உடனே கதவுக்குள்ளேன்னு வெளியே எட்டி பாக்குறா ராஜா. வாங்க உள்ள வாங்க. ரொம்ப சந்தோஷம், மோர் குடிக்கிறீளா, தண்ணி வேணுமா? உடனே கேசவசை சிரிச்ச, தங்க காசுன்னா மரியாதை மாறுறது, இல்லாதவனுக்கு ஒரு மரியாதை எங்கேயுமே கிடையாது. கொண்டு வந்தாலும் வராவிட்டாலும் தாய் சீர், கொண்டு வந்தால் தங்கன்னு சொல்லுவோம் இல்ல, அவ்வளவுதான். உள்ள வாங்க, நான் அப்படி கோபமா பேசிட்டேன் தப்பா எடுத்துக்காது, உடனே சிலண்டர் உடனே நிறைய பணம் இருக்கு அப்படின்னா டக்குன்னு சிலண்டர் ஆயிடும். அப்படி நிறைய இடங்கள்ல பாக்குறோமே, நிறைய இடங்கள்ல பாக்கிறோம். எத்தனையோ பேர் ரொம்ப இந்த ஜாதி வெறியில் இருக்கவளை நான் பார்த்திருக்கேன் பல ஊர்கள்ல. ஆனா இவாளுக்கு பிடிக்காத ஜாதிக்காரர் பணக்காரா இருந்தான்னா இவன் நிலைமையே வேற, இவ பழகிற முறையே வேற, அதிசயமா இருக்கும், எனக்கு ஆச்சரியமா இருக்கும். இவாளுடைய ஜாதிக்காரவளா இருந்தாலும் பணம் இல்லைன்னா குணமே வேற. உண்மைதானே, உங்களுக்கே தெரியும், அனுபவத்துல பார்த்துதானே இருக்கும். உடனே அழகா உள்ள கூப்பிட்டா, இல்லம்மா பரவாயில்லண்ணா அப்படியே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூட்டையை கொடுத்த. இதுல வீட்டுக்கு வேண்டியதுலாம் சாமான்லாம் வாங்கிக்கோமா, இது எவ்வளவு நாள் வரும்னு ஒரு கணக்கு பண்ணி கொடுத்துருக்கேன், இது தீரும் பொழுது நானே கொண்டு வந்து கொடுப்பேன்னு வைத்தமா நிதி கொடுத்துட்டார். சுவாமி தேடி கொண்டு வந்து கேசவசேன்னு ஒருத்தர் கொண்டு கொடுத்துட்டார். உடனே அவனுக்கு சந்தோஷம், அப்பா பாண்டரங்கன் காப்பாத்திட்டான், பிரபு காப்பாத்திட்டான், பகவான் ரக்ஷகன் அப்படின்னு சந்தோஷப்பட்டார். ஏதாவது சாப்பிட்டு போங்கோளேன், இல்லை பரவாயில்ல வேண்டாமா, இந்த உபச்சாரமே ரொம்ப சந்தோஷம், இந்த மாதிரி உபச்சாரம் கிடைக்காது, என்ன கிடைச்சி கொடுத்து போதும் சந்தோஷம், அகோபாகியம் அகோபாகியம் கிளம்பிட்டார். கிளம்பி போயாச்சு. இந்த குணாயி நாமதேவரோட அம்மா அக்கம் பக்கத்தில் போய் எங்கேயாவது கடன் வாங்கிட்டு வருவோம், குழந்தைகள்லாம் இருக்கேன், நல்லதுக்கு வயிறு அரை வயிறு கஞ்சியாக குடிக்கணுமே, அவள் போய் அக்கம் பக்கத்தில் போய் ஏதோ வாங்கிட்டு வந்தா. அவளுக்கு தெரியும் காத்தால் நடந்த சண்டையெல்லாம், சரி பிள்ளை எப்படியும் கோவிலில் தான் இருப்பான், பாவம் சாப்பிடாம இருப்பான், போய் கூண்டு வருவோம் அப்படின்னு போகிறான். அங்கே போனால் நாமதேவரும் பாண்டகனும் பேசிட்டு இருக்கார், பிரத்யட்சமாக அவள் பார்க்குறான். இந்த குணாயிடே நாமதேவ் அப்படின்னு கத்தினான். உடனே பாண்டவன் பிடிச்சி நாமதேவர் தன் பின்னாடி ஒளிஞ்சு வச்சுக்கிறான். நாமதேவர் பயந்து ஒளிஞ்சு எட்டி எட்டி பார்க்கிறார், சும்மா இருக்க வேண்டியதானு எட்டி எட்டி பார்க்கிறார். உடனே கோபமான கோபம் அவளுக்கு, பாண்டரங்கன் பிரத்யட்சமா காட்சி, அது கூட பெருசாக தெரியல, எதுக்குடா அவளுக்கு காட்சி அப்படின்னா, நாமதேவோட அம்மான்ற ஒரு காரணத்துக்காக, பத்தாளுடைய சங்கம் சத் சங்கத்து ரொம்ப விசேஷம், பாகவதாளோட ஒரு சங்கம் இருந்தது அப்படின்னா நல்ல பகவத் தரிசனம் கிடைக்கும். நாளை கூட ஆழ்வார்த்தனம் இல்லை, ஒம்போதுகளோட சேவை. இந்த பெருமாள்லாம் வெளில வரும்போது நின்னோம்னா ஒன்றும் பார்க்க முடியாது, யார் வரானே நமக்கு புரியாது, யாரோ சாமி வருது, ஒம்போது சாமி, இல்லை வேற முதல்ல நம்மாழ்வார் சாமி வேற வருமா, இது என்ன சாமிங்க, அது குருன்னு தெரியாது, பின்னாடி இன்னொரு சாமி ஓடி வரும், மதுரகவியும் ஒரு சாமி ஓடி வரும், அதுக்கப்புறம் ஒவ்வொரு சாமியாக வரும், நவதிருப்பதி எம்பெருமான்கள்லாம் வருவாள், யாருக்கும் ஒன்றும் புரியாது, அப்புறம் லைனாக வரிசையில் சாமி நிற்கும், எல்லா சாமியும் பார்த்துட்டு வருவாள். ஆ பார்த்தாச்சு. ஆனால் எங்கே இருந்தால் நன்னா சாமி தரிசனம் பண்ணலாம்னா எம்பெருமானார் ஜியரோட நின்னோம்னா சௌக்கியமாக பார்க்கலாம். நாளைக்கு மிஸ் பண்ணிடாமல் வந்துடுங்கோ போய் பார்ப்போம், அவாவா வண்டியை வச்சுட்டு வந்துடுங்க, அப்புறம் குருஜி பஸ் வச்சு போகிறாங்க, போகலாம் தப்பு இல்லை, போகலாம், அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் வாசிச்சிருந்தா நடத்தி காட்டலாம், தப்பு இல்லை. இந்த ஆழ்வார்த்தனுடைய எம்பெருமானார் ஜீரோட நின்னோம்னா சுவாமியோட மாலை பரிவர்த்த மரியாதையெல்லாம் அவருக்கு பண்ணுவார். அப்போ எல்லாரையும் நன்னா நிறுத்தி நிதானமாக பார்க்கணும், ஒரு கூட்டமே இருக்கு, ஆளே இருக்க மாட்டார், சுவாமி சப்பரம் தூக்குறவா பூஜை பண்ற பக்தர் இவ்வளவுதான் இருப்பா. ரொம்ப போன வருஷம் தான் நான் போன வருஷம் முந்தின வருஷம் ரொம்ப அழகாக அனுபவிச்சேன்னு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அப்ப அந்த ஆச்சாரியனோட இருந்தோம் அப்படின்னா நன்னா தரிசனம் பண்ணலாம், அதுக்கு சொல்ல வரும். அந்த மாதிரி ஆச்சரியமா இவ்வளோ பார்த்துட்டான். ஏ பாண்டுறங்க, எதுக்கிட்டா என் பிள்ளைய இப்படி கெடுத்து வச்சிருக்க, அவன் குடும்பத்தை பார்க்கவே மாட்டேங்கிறான். உனக்கு என்ன சௌக்கியம், யாரா பக்தி பைத்தியம் பிடிச்சோம் முன்னாடி அளந்த உனக்கு பரம பாக்கியம், நாங்கள்லாம் படாத பாடுபடுறோம் அப்படிலாம் வெய்யறா. இப்போ பாண்டாங்க சொன்னான், யாரும் ஒன்றும் சொல்லாதீங்க, நாமதேவன் உருப்பட மாட்டான்லாம் சொல்லாதீங்க, என் நாமதேவருக்கு ஒரு கஷ்டமும் கிடையாது, ஒன்றும் சொல்லாது, நாமதேவா நீ கிளம்ப உங்கள் அம்மா கூப்பிடுறா அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி குணாயி கிட்ட கொடுத்துட்டான். நாமதேவர் கதர்றா, நீ கைவிட மாட்டேன்னு பார்த்தா நீயே தள்ளி விடுறீ அப்படின்னு. பகவான் சிரிச்சான், நீ எங்கே போனாலும் உன் கூட நான் இருக்கேன்ட. தண்ணியில் உப்பு கரைஞ்சா அப்படி இருக்குமோ, வெயிலுடைய வெளிச்சம் எப்படி இருக்குமோ, காற்று எப்படி இருக்குமோ, அந்த மாதிரி எப்பொழுதும் நான் உன் கூட இருக்கேன். நாமதேவர் சொன்ன தத்துவம் எல்லாம் நீயே வச்சுக்கோ, யாருக்கு போகணும், நல்லா கொண்டு உடப்பில் போடு, எனக்கு தத்துவமே வேண்டாம், பிரத்யக்ஷமாக உன்னை அப்படி பார்க்கறது, உன் திருவடியை பிடிக்கிறது தான் சந்தோஷம், எனக்கு இந்த வேத வேதாந்த தத்துவம்லாம் வேண்டாம், இதெல்லாம் புத்திக்கு வேணால் ஜாலியாக இருக்கும், மனசுக்கு வேணால் ஜோராக இருக்கும், ஆனால் அந்த உன்னை பிடிக்கிற ஒரு சுகம் அதான் எனக்கு வேணும் அப்படின்ட்டார். நேராக வீட்டுக்கு போயாச்சு. அதுக்குள்ளே ராஜாயி போய் கடையில் போய் மளிகை சாமான்லாம் வாங்கிட்டு எல்லாருக்கும் வேண்டிய வஸ்திரங்கள் துணிமணிகள் எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தால் அவன் நாமதேவர் பார்க்குறா, புதுசு புதுசாக துணிகள் மளிகை சாமான்லாம் அடிக்கிறதுக்கு பயம் வந்துடுது, நமக்கெல்லாம் பயம் வருமா ஆஹா அப்படின்னு தோணும், நமக்கே தோணும், இந்த தேய் பூதம் பிசாசி ஏதாவது வீட்டு வேலை எல்லாம் செஞ்சுட்டு போனால் நல்லா இருக்கும், நம்ம ராத்திரி தூங்குற சமயத்தில் ஏதாவது பேயும் பூதமோ வந்து எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கேன்னு நின்னாரு. ஒரே ராத்திரியில் சினிமாவில் காட்டுற மாதிரி பெரிய ஆளாயிட்டான்னு நின்னாரு. இந்த சைக்கிள் ஓட்டினா பெரிய ஆகலாம், சினிமாவில் அப்படி தானே இருக்கும், சைக்கிள் ஓட்டிலே டக்குன்னு பார்த்தா பெரிய ஆளாக இருக்கும், அப்படியே திடீர் பார்த்தா ஒரு பாட்டுக்குள்ளே பார்த்துட்டு பணக்காரலாம் ஆகிடுவோம், ஒரே ஒரு பாட்டில் நம்ம 55 வருஷம் பட்டால் கூட ஃப்ளைட்டில் கூட ஏற முடியாது, ஒரு பாட்டில் வரலாம் பெரிய ஆளாகிட்டான். ஆனால் நாமதேவருக்கு பயம் வந்துடுச்சு, நடுங்குறார். ராஜாயி வந்தா, என்ன இதெல்லாம் எப்படி இதெல்லாம் வந்தது அப்படின்னு சொன்னா, நீங்க பதில போய் குளிச்சுட்டு வாங்க, நல்லா சாப்பிடலாம். நாமதேவர் சொன்னார், அதெல்லாம் கிடையாது, விஷயத்த நீ சொல்லு, நீ சொன்னாதான் நான் ஒத்துப்பேன் அப்படின்னு இந்த நாமதேவர். அவன் வாய திறக்கல பயம், ஏன்னா இதெல்லாம் கொண்டு தானம் கொடுத்துருன்னு அவ்வளவு நல்லவர் பாரதியார் மாதிரி, காக்கை குருவி எங்கள் ஜாதி, ஒரு மனுஷ ஜாதி பாவம் பஞ்சாதி ஒரு பராபாடு பட்டு வீடு வீடா போய் அரிசி பருப்பு வாங்கிட்டு பஞ்சாதி பராபாடு பட்டா இந்த பிராமணர் பாட்டு பாடுற காக்கை குருவி எங்கள் ஜாதி நசந்து போயிருக்கேன், இப்படி தோணுமா அப்படின்னா. இந்த தரித்திரத்தை தான் எல்லா ஜீவராசிக்கும் பசி இருக்குன்னு உணர முடியும். தரித்திரம் நிஜமாவே ஒரு பெரிய வரம். அதனாலதான் குச்சேரர் அவ்வளோ அழகாக நாமஜம் பண்ணார் சுதாமா. அதனாலதான் கிருஷ்ணன் அவ்வளோ அழகாக அவர் கொடுத்த ஒரு பிடி அவலை வாங்கிட்டான். இந்த தரித்திரம்ன்ற ஒரு பெரிய வரம் நிஜமாவே. ஆனால் யாருக்கும் தைரியம் இல்லை, ஒருத்தருக்கும் தைரியம் கிடையாது, யாருக்கும் அதை தாங்கிறதுக்கோ எதிர்கொள்றதுக்கோ அதை வாழறதுக்கோ நம்பிக்கையோ பலமோ தைரியமோ சத்தியமா எல்லாரும் அதுலேருந்து வெளில வர்றதுக்கு தான் படாத பாடுபட்டு இருக்கும். இதுல என்ன ஆச்சரியம்னா, எல்லாருமே தரித்திரமானா இருக்கும், எல்லாருமே தரித்திர பெயர்களாக தான் இருக்கும். ஒரு தடவை அக்பர் பாதுஷா டெய்லி வந்து பிச்சைக்காரனுக்கெல்லாம் டெய்லி தான் கொடுப்பார். ஒரு நாள் ஒரு பிச்சைக்காரன் தேடி கொண்டு வந்து உட்கார வச்சா, அக்பர் பாதுஷா பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருக்கார், அதான் அந்த அவளோட நமாஸ் பண்ணிட்டு இருக்கார், பண்ணி முடிச்சவனே உனக்கு பைசாலாம் கொடுப்பா, நீ வாங்கிட்டு போகலாம் இப்படியே உட்காந்து நேர் நான் பிச்சைக்கார பக்கத்தில் தான் அக்பர் பாதுஷா நமாஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் பார்த்தான், போர் அடிச்சதேன்னு சொல்லி அப்படி நீ கதை இடிக்க வழியாக பார்த்தான். என்னடா அக்பர் வேண்டிட்டு இருக்கார், பிரபு நிறைய தனத்தை கொடு, நிறைய ராஜ்யத்தை கொடு, நிம்மதியான வாழ்க்கையை கொடு, குறவில்லாத செல்வத்தை கொடு. பிச்சைக்காரன் பார்த்தா சிரிச்சாங்க, என்ன விட பெரிய பிச்சைக்காரன் இருக்காது, நானாவது காத்தால மத்தியானம் ராத்திரி வேலை சோத்துக்கு மட்டும் தான் கேட்கிறேன், அதுக்கு மேலே கேட்கறதே இல்லை, இந்த ஆள் இவ்வளோ வச்சுன்னு கேட்கிறாரு அப்படின்னு கிளம்பிட்டான். உடனே மந்திரிகள்லாம் கூப்பிட்டு நிறுத்தி நான் எடுக்கிறான், இல்லை ஒரு பிச்சைக்காரங்கிட்ட போய் நான் என்னத்தை பிச்சை வாங்கிட்டு கோபம் இருக்கு மந்திரிகளுக்கு, அதுக்கு ராஜா வந்துட்டார், யாரை பார்த்துறா பிச்சைக்காரன் அப்படின்னு. உடனே தப்பா நினச்சிக்கோங்க ஹுசூர், நீங்க உள்ள அல்லாஹ் கிட்ட பிரார்த்திச்சுக்கிறத கேட்டேன், எனக்கும் உங்களுக்கும் பெரிய வித்தியாசம் எனக்கு தெரியல சாமி, அதனால தான் அப்படின்ட்டான். அக்பர் பாஷா தலை குடிஞ்சுட்டார், வாஸ்தவம் கிடைச்சதை கொண்டு வாழணும்னு தோணார். யாருக்கு தரித்திரம் இல்லைன்னா போதும் என்ற மனமேன்னு இருக்கிற வாழ்க்கை மட்டும்தான் தரித்திரம் இல்லை, மற்ற யாரா இருந்தாலும் தரித்திரம் உண்டு, கோடீஸ்வரனாக இருந்தாலும் தரித்திரம் உண்டு. தரித்திரம்ன்றது நம்ம கையில இருக்கிற தனத்தை பொறுத்தல்ல, மனசை பொறுத்து. சாப்பாடுக்கே வழி இல்லாத அளவுக்கு நமக்கு சாப்பாடு இருக்கா, அதுவே பரம சந்தோஷம். அவன் வீட்டை தலைவாழையில போட்டு சாப்பிட்றான்னா அவனுக்கு கிடைச்ச பழைய கஞ்சியும் போச்சு. நந்தவனத்தை ஒரு ஆண்டின்னு நல்ல தீமா கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்தான். அதே தான் பல விஷயங்கள் நமக்கு நல்லாவே வாழ்ச்சிருக்கு, ஆனா அர்த்தவாளை பார்த்து வச்சிடுறோம். இவன் வாயே திறக்கல, என்ன பண்றதுன்னு தெரியாம. அப்ப ஓடி வந்தா நாமதேவர் வீட்டு வேலைக்காரி ஜனாபாய், ஜெய் போலோ ஜனாயி பாய். இப்ப ஜனாபாய் ரொம்ப விசேஷமான ஒருத்தி, அனாதையா வந்துட்டா பன்றிபுரத்துக்கு, அனாத குழந்தை. நாமதேவர் சரித்திரத்தோடய பல பக்தா சரித்திரம் ஓடின்னு வரலாம், பக்கத்துல 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 நிறைய பக்தா சரித்திரம் உண்டு. நாமதேவர் ஒரு சரித்திரம் எடுத்தாலே எட்டு நாள் அதிலேயே எல்லா பக்தாலையும் சொல்லிடலாம். இப்ப ஜனாபாய் பன்றிபுரம் வந்திருந்தா ஒரு சந்தர்ப்பத்துல, இப்படி பாண்டவனை பார்த்தா மீசிலிருந்து நின்று இருக்கா. அப்ப நாமதேவர் வந்தா, யாருடி பொண்ணே நீ சொன்னா, விட்டலனோட குழந்தை, விட்டலன் தாசி அப்படின்னு. எதடி ஊரு பன்றிபுரம், என்னடி பண்ற பக்தி, இப்படிலாம் பதில் சொல்ல முடியுமா நம்மளால? யாருடி அப்பா அம்மா, ருக்மிணி தேவியும் பாண்டரங்கனும். யாருடி பந்து, பக்த ஜனங்கள் தான் பந்து. என்னடி பண்ணிட்டு இருக்கா, நாமஜபம் பண்ணிட்டு இருக்கேன். சரிடி எங்க தங்குறாய், பகவான் எங்க வைக்கிறானோ அங்க இருப்பேன். ரொம்ப அழகு அந்த ஒரு அனுபவம், பகவான் எங்க வைக்கிறானோ. இன்னைக்கு இங்க வச்சிருக்கான் இல்லையா நம்மள, இப்போ நம்மளா தீர்மானம் பண்ணி வந்து உட்காரல, அவன் கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க. இரு அப்படின்னு ரெண்டு மணி நேரம் உட்கார வச்சிருக்காங்க என்னையும் உங்களையும். அதனால எங்க வச்சிருக்கானோ அங்க இருக்கு. நாம அதை அசந்து போயிட்டார். சரி என்னோட எங்க வீட்டுக்கு வரியா அப்படின்னு அவர் தெரிஞ்சுட்டு, இவள் அனாதைன்னு புரிஞ்சு கொடுத்த அவருக்கு. அனாதைன்னு உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். அப்பாவா சொன்னா, பாண்டரங்கன் உத்தரவு கொடுத்தா எங்க வேணா போவேன் அப்படின்னு. பாண்டரங்கன் சொன்னா, இவரோட போடி, அவன் வாத்துல நீயும் ஒருத்தியா இருந்தார். இந்த ஜனாபாயி இவாத்துல வேலை பண்ணிட்டு இருக்கா, வேலைக்காரியா இருந்துட்டு இவாளுக்கு பகவான் இவானா இந்த குணாயி ராஜா இவத்தான் புலம்பிட்டு இருக்கா, வீட்டு வேலையே சரியா இருக்கு. பகவான் பார்த்தா அதுக்கு ஒரு வேலைக்காரி அனுப்பிட்டான். வேண்டானா யோக க்ஷேமம் வகாமியகம், நீங்க நாமஜபம் பண்ணிட்டே இருந்தா தானாகவே எல்லா காரியத்துக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும். நாமஜபத்தை தவிர வேற யாரும் உங்களுக்கு எந்த வித தீர்வு தர முடியாது. ஒரு நல்ல வேலைக்காரி வேணுமா நாமஜபம் பண்ணுங்க. நிஜமாவே நான் சொல்றேன், எனக்கு தெரிஞ்ச ஒருத்தி ரொம்ப உடம்பு முடியாமல் இருந்தாள், ஒரு சிஷ்யை. அவருக்கு நல்ல வேலைக்காரி கிடைக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. அப்போ பல பேர்கிட்ட விசாரித்தா யாரும் சரியில்லை 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 சரியில்லைன்னா. இப்போ நான் சொன்னேன் நாமஜபம் பண்ணு, பகவான்கிட்ட பிரச்சனை அழகாக ஒரு நல்ல வேலைக்காரி, நிஜமாகவே இவ்வளோ குழந்த மாதிரி பார்த்துக்கிற ஒரு வேலைக்காரி வந்து சத்தியமாக சொல்றேன். இப்போ குருஜி அம்மாவை பார்த்துக்கிறது கூட ரெண்டு பேர் இருக்கா. நாமஜபத்துடைய பலம் பெத்த அம்மா மாதிரி பார்த்துக்கிறா, நிஜமாகவே அது அது ஒரு பக்தியுடைய பலம். அது பக்தி வந்து எல்லாத்தையும் கொண்டு கொடுத்துரும், உங்களுக்கு எல்லாத்தையும் சேகரிச்சு கொடுத்துரும், அவ்வளவு வசதி அந்த பக்தி. அந்த மாதிரி அழகா இந்த ஜனாபாய் பெரிய பக்தை, அவ ஓடி வந்துட்டா, சுவாமி நீங்க கோவிலுக்கு அந்த பக்கம் போன உடனேயே இந்த பக்கம் கேசவ சேட் அப்படின்னு ஒருத்தர் வந்தார், உங்களுடைய சிநேகிதன் சொன்னார், உங்களை ரொம்ப பழக்கம்னு சொன்னார். அவர் உள்ளேயே வரவிடாம உங்க ஆதிகாரி திட்டு திரு திட்டினான். அதுக்கப்புறம் அவர் சொன்னார், அடியப்பா காசு கொண்டு வந்திருக்கேன்னு உள்ள வாங்குவோம்னு கூப்பிட்டார். அவர் அதெல்லாம் வேண்டான்னு வாசலோட போயிட்டார். வந்தது வேற யாரும் இல்லை, ஸ்வயம் சாட்சாத் பாண்டுரங்கன். அவளுக்கு புரிஞ்சு கொடுத்த ஒரு வேலைக்காரிக்கு என்ன வேலை செய்யறான்னு முக்கியம் இல்லை, அனுபவம் தான் முக்கியம். வீட்டு வேலை செய்யக்கூடியவள் தான், ஒரு வீட்டு வேலை செய்யக்கூடிய ஒருத்திக்கு பிறந்தவர் தானே நாரந்த மகரிஷி. அந்த மாதிரி இந்த ஜனாபாய் ரொம்ப அற்புதமான பக்தை, அவ சொல்லிட்டா ஸ்வயம் பாண்டுரங்கன் கேசவ சேட்னு வேஷத்துல வந்துட்டா. உடனே அழ ஆரம்பிச்சுட்டார் மாமதேவர். ஓ பாண்டுரங்க, அவனுக்கு எவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குறேன்பா, நான் திரும்ப திரும்ப உனக்கு கஷ்டம் மட்டுமே கொடுக்குறேன். இப்ப நமக்காக இருந்தா வீட்டு யாரும் தெரியுமா, பாண்டகன் வந்த தெரியுமா, என்ன கொடுத்தா தெரியுமா, தங்கப்பை கொடுத்த. அவ்வளோ பெரிய பக்தனுக்கு புரிஞ்சுதா அப்படின்னு ஒரு பத்து பேரை கேட்டுருப்போம். இந்த பக்தியே மறந்து போகுது, பாண்டக கிருப்பையே மறந்து போகுது. ஆனால் பாகவதா அப்படி கிடையாது, அவள் எப்பொழுதுமே பகவத் தியானத்தில் இருக்கிறதுனால ஜோரா அழறா. பாண்டரங்கா அவனுக்கு இவ்வளவு கஷ்டத்தை கொடுத்துட்டேனேப்பா அப்படின்னு அழறா. உடனே பஜனை பண்ண ஆரம்பிச்சுட்டார். பாண்டுரங்கா பண்டரிநாதா பண்டரிநாதா பாண்டுரங்கா பாண்டுரங்கா பண்டரிநாதா பண்டரிநாதா பாண்டுரங்கா. அநாதநாதா பாண்டுரங்கா தீனவத்சல பண்டரிநாதா. அநாதநாதா பாண்டுரங்கா தீனவத்சல பண்டரிநாதா. பாண்டுரங்கா பண்டரிநாதா பண்டரிநாதா பாண்டுரங்கா. 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 அப்படி பஜனை பண்ண ஆரம்பிச்சுட்டார். ஊர்ல எல்லாருக்கும் விஷயம் தெரிஞ்சது. எல்லாரும் நாமதேவரை கொண்டாடினார். எப்படி குச்சேலருடைய அவளுக்கு எல்லாம் கொடுத்தார். அவர் சொல்றார் நாமதேவர், குச்சேலராக அவள் கொடுத்தார், நான் அது கூட கொடுக்கல பாண்டுரங்க. ஆனா என் குடும்பத்தை உன் குடும்பமா பாவிச்சு கிருபை பண்றியே, இந்த காருண்யம் தாங்காது அப்படின்னு அழுத. எப்பொழுதும் போல பக்தி பண்ணிட்டு சௌக்கியமா இருக்கார். எப்பொழுதும் சந்திரபாகா நதி தீரத்துல உட்கார்ந்து தியானம் பண்ணுவார், பஜனை பண்ணுவார். ஒரு நாள் அதுபோல பஜனை பண்ணிட்டு இருக்கார் நாமதேவர். அப்ப அவருடைய மனைவி ராஜாயி ரோட்டி சப்ஜி காய்கறி எல்லாம் கொண்டு வந்து அவருக்கு கொடுப்பா. சந்திரபாகா நதி தான் அவர் வாழ்க்கை. ரொம்ப விசேஷம் சந்திரபாகா மாதா. இன்னைக்கு நிறைய பக்தாவில தரிசனம் பண்ணலாம். அடியனுக்கு முதல் முதல்ல பாண்டரங்க தரிசனம் கிடைச்சதே சந்திரபாகா நதி தீரத்திலே தான் கிடைச்சோம். ஒரு காலமாடு வேஷத்திலே பாண்டரங்கன் வந்து கிருபை பண்ணான் அடியனுக்கு. இப்போ அழகா போனா அப்ப ஒரு தியானத்துல இருந்தார், நாமஜபம் பண்ணிட்டு. உடனே இவருடைய மனைவி பக்கத்துல இந்த பாத்திரத்துல அந்த ரொட்டி காய் இதெல்லாம் சப்ஜின்னு சொல்லுவார், அதெல்லாம் போட்டு மூடி வச்சுட்டு போயிட்டா. கண் திறந்து பார்த்து சாப்பிடுவா, நடி யாராவது சொல்லுவா வீட்டுல வேலை இருக்குன்னு போயிட்டா. கொஞ்ச நேரம் கழிச்சு நாமதேவர் கண்ணை திறந்து பார்த்தார். பக்கத்துல சாப்பாடுலாம் இருந்த பார்த்தா பாண்டுரங்கா ரொம்ப சந்தோஷம், ரொம்ப தேங்க்ஸ். எந்தெந்த வேலை சாப்பிட்றோமோ அந்தந்த வேலையெல்லாம் பகவானுக்கு நன்றி சொல்லணும். எத்தனை உள்ளதானா சாப்பிடுவாரு, உங்க பாடு உங்க வயிறு பாடு. எத்தனை நாள் சாப்பிட்டாலும் எதை சாப்பிட்டாலும் பகவத் தியானத்தோட பகவன் நாமத்தோட சாப்பிடணும். இப்படி அழகா இந்த தட்டத்தை எடுத்து வச்சுட்டு இப்படி கையை கூப்பிட்டு அப்படியே நாமஜபம் பண்ணிட்டு இருக்க. இந்த ரோட்டி காய், ரோட்டினா சப்பாத்தி, சுக்கா ரோட்டி இந்த மாதிரி இதெல்லாம் விடாம விரும்ப தட்டி அப்படியே வேக வைக்க. ஒரு கிண்ணத்துல சர்க்கரையும் நெய்யும் நல்ல காம்பினேஷன் இதெல்லாம் சப்பாத்தி அழகா வச்சுனே உடனே திடீர் திறந்து வச்சு நாமஜபம் பண்ண ஆரம்பிச்சுக்கிறேன். பெரிய பாடு எடுத்தோம் சாப்பிட்டு இருக்க வேண்டாமா, நம்ம எல்லாம் அப்படின்னு கிளம்பிட மாட்டோமா. இந்த கல்யாண வீடுகள்லாம் பந்தி முடியறதுக்கு முன்னாடி பின்னாடி போய் நிற்போம். அந்த இலையை எடுத்துக்கவே மாட்டான். இந்த இலை எடுக்க சந்தேகம் வரலாம், சாப்பிட்டு உட்காந்துருக்காளா சாப்பிட உட்காந்துருக்காளா, நம்மளும் வெக்கம் இல்லாமல் உட்காந்துருக்கோம். இதில் வேற குடும்பத்தை லைனாக உட்காருமான குடும்பமே அவ்வளோதான், வேற எதுவும் சொல்றதுக்கு இல்லை. அந்த மாதிரி தானே நம்மெல்லாம் அப்படி ஆகாரத்துக்கு ஆளாக பறக்கிறோம். ஆனால் பெரியவாளுக்கு நாமஜபம் தான் பிராதானியம் ஆகாரம். நம்ம எல்லாம் ருச்சிக்காக சாப்பிட்றோம், அவெல்லாம் பசிக்காக சாப்பிட்றோம். என்ன நிறைய வித்தியாசம் உண்டு, ஆச்சரியம். ஜோரா அவர் உட்கார்ந்து நாமஜபம் பண்ண ஆரம்பிச்சுட்டார். அப்ப எங்கிருந்தோ ஒரு நாய் ஓடி வந்தது, ஒரு ரோட்டியை கவிந்து ஓடிச்சு. இன்னைக்கு பன்றிபுரத்தான் நிறைய நாய் உண்டு, ரோட்டியை கவிந்து ஓடுறது நாய். நாமஜபம் கடந்திருந்தார், நாய் கவிந்து ஓடுறதுக்கு இவர் கண்ண பிறக்கிறது நேரம் சரியா இருக்கு. அப்புறம் நாமதேவர் சுரத்துறவர் நாய சந்திரமாக அனுப்பி இருக்க வெள்ளம் பார்க்கா, என்ன நாமதேவர் நல்ல பக்தர் இப்படி போய் நாயை துரத்திட்டு ஓடுறாங்க. நிறைய பேர் அப்படிதான் துரத்துவோம் சீப்பா அப்படின்னு, என்னமோ நம்ம ஆயுஷுடைய சாப்பாட்டையும் நாய் பிடிக்கிட்டு போறாங்க. அது கொஞ்சம் வச்சுட்டா அது பாட்டு கிடக்குமோ. எல்லாரும் விதவிதமா பேசுற, சில பேர் சொன்னா எதுக்கு ஓடுறான்னு இல்லையே நாமதேவர் பக்தர், ஏதோ காரணம் இருக்கும் ஓடுறான். கடைசியில பாஞ்சு நாம நாயை பிடிச்சுட்டா நாமதேவர் கட்டி பிடிச்சு நான் நாயை ஆண்டு வாயை தந்துட்டு பயந்து போய் சப்பாத்தி எடுத்துட்டார். வெறும் சப்பாத்தி சாப்பிட்டா நல்லா இருக்குமா வா அப்படின்னு நாயை தூக்கி வச்சுட்டு, அது திருநாய் வேற, தூக்கி வச்சுட்டு நேர திரும்பி விட்டான். எங்க உட்காந்து கலந்து இந்த சப்ஜி எல்லாம் தொட்டு ஒரு வாய் கொடுத்தார். திரும்பி அந்த நெய் சக்கரை தொட்டு எது நன்னா இருக்கு சொல்லு, அது நன்னா சும்மா கொடுத்தாலே சாப்பிடும் திருநாய், ஏற்கனவே நல்ல சௌக்கியமா சாப்பிடும். ஃபுல்லா அதுக்கு கொடுத்துட்டா, தான் சாப்பிடலையேன்னு தோணலை, சாப்பிட அழகா அப்படி தடவி கொடுக்கற, தடவி கொடுத்துட்டு சாப்பிட்டிய தண்ணி குடிக்கிறியா அப்படின்னு, அது நம்ம தலையாட்டு வாழாட்டி. உடனே சந்திரபாக அப்படியே ஜலத்தை எடுத்துடா குடி அழகா. அந்த பகவான் கண்ணுக்குட்டிகளுக்கெல்லாம் இனிது மறித்து நீரூட்டி விட்டு கொண்டு விளையாட விருந்தாவனத்தே கண்டோ, விட்டமான பசுக்களை இனிது மறித்து நீரூட்டி விட்டு கொண்டு விளையாட விருந்தாவனத்தே கண்டோமே அப்படின்ற மாதிரி இவர் நாய்க்கு தண்ணி எல்லாம் கொடுத்தார். கொடுத்துட்டு அப்படி தடவி கொடுத்தார், தடவி கொடுத்துட்டார். அது மாதிரி அவர் மடியிலேயே வந்து உட்கார்ந்து அவருக்கு ஒன்றும் புரியல, சரி தடவி கொடுத்தார். என்ன வெக்கையா இருக்கா, கலப்பா இருக்கா, கொஞ்ச நேரம் டீ படுத்துக்கோ அப்புறமா போகலாம், வயிறு ரொம்ப எடுத்து இல்லையா, சாப்பிட்ட கலப்பு இருக்கும் இல்லையா, அட்டாச்சுக்கும் அப்படின்னு நம்ம குழந்தைய போட்டு தாளாடுறோம். பிள்ளைய கூட அப்படி போட்டு தாளாடுறது இல்லை, நாயை போட்டு தாள நிறைய பேர் அப்படிதான் பண்ணுவோம். பணக்காரெல்லாம் நாயோட வாழ்ந்துட்டு இருப்பார், வீட்டில் மனுஷா இருக்கிறதே அவளுக்கு தெரியாது. பல பேர் நான் பார்த்துருக்கேன், ஆச்சரியமா இருக்கும், வீட்டில் மனுஷா பெருசா தெரிய மாட்டார். இந்த நாயை கவனிக்கலன்னா பெரிய தகராறே நடக்கும் பல வீடுகளில். நாய்க்கு சோறு வச்சு ஆன்வா மனைவி நினைப்பா, உனக்கு சோறு வைக்கிறதே ஜாஸ்தி, இதுல நாய்க்கு வேறே ஆ அப்படின்னு தோணும். இவர் அழகா அப்படியே தடவின் இருக்கார். கொஞ்ச நேரம் ஆச்சு, இவர் அப்படியே பாண்டுறங்கா பண்டரிநாதா, பாண்டுறங்கா பண்டரிநாதா, பாண்டுறங்கா பண்டரிநாதா, இவர் இப்படி இந்த பாண்டுறங்கா பண்டரிநாதா அப்படின்ற நாமதேவா பக்தா, நாமதேவா பக்தா, நாமதேவா பக்தா, இவருக்கு ஒன்றும் புரியல. பாண்டுறங்கா நாமதேவா பண்டரிநாதா பக்தா, பாண்டுரங்கா நாமதேவா பண்டரிநாதா பக்தா, யாராவது பேசுறாருன்னு பார்த்தா, அடுத்த க்ஷணம் பார்த்தா மடி மேல ஸ்வயம் பாண்டுரங்கன் உட்கார்ந்துருக்கான். தூக்கி வாரி போட்டது இருக்கு, மடியில உட்கார்ந்துருக்கு பய பாண்டுரங்கன், தொட்டாலே சுகம்னா மடியில உட்கார்ந்துருக்கான். இந்த குழந்தைகள்லாம் உட்காருங்க, இந்த மாதிரி காலை தூக்கி இப்படி இவர் பக்கம் போட்டுட்டு, இந்த குழந்தைகள்லாம் அம்மா முகத்தை பார்த்துட்டு இந்த ரெண்டு காலை இடுப்புக்கு இந்த பக்கம் போட்டு உட்காருங்க, அந்த மாதிரி உட்காந்துட்டு இந்த நாமதேவர் கழுத்தை அப்படி பிடிச்சிட்டு இவர் பாண்டுவங்கா பண்டரிநாதா நாமதேவா பக்தா அப்படின்னு ஆடிட்டு இருக்கான். இவருக்கு அழுகு வந்துடுச்சு, நாமதேவர் ஏ பாண்டுறங்க நீ எப்ப வந்தா, நாய் எங்க போச்சு அப்படின்னு, நாயை தொடச்சு விட்டு உட்காந்தியோ அப்படின்னு. பகவான் சிரிச்சா, நாயா வந்ததே நான் தான். நாமதேவர் கேட்டார், ஏன்பா நாயாலாம் வேஷம் கொண்டு வர, இல்ல எல்லாத்துக்குள்ளயும் நீ என்ன பாக்குறியான்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவி அஸ்தினி சுனிச்சைவ சபாச்சேச்ச பண்டிதாக சமதர்ஷனக. ஒரு ராஜா இருக்கான், இல்லாட்டி ஒரு நல்ல பிராமணன் இருக்கான், இல்லாட்டி ஒரு நாய திங்கிறவன் இருக்கான், இல்லாட்டி ஒரு நாய் இருக்கு, எல்லாத்துக்குள்ளயும் யார் பகவானை பார்க்கிறானோ அவனே பாகவதன், அவனே பக்தன். அந்த பாலையும் பாண்டகம் நினைச்சுதான் பிடிக்கிறேன், நான் பக்தன்னு சொல்றதுக்காக சொல்லல, அவன் குடிக்க சொல்றான்னு பிடிக்கல, அதுக்காக சொல்றேன். அப்ப அந்த பக்தி பெருசு, பகவான் அழகா காட்சி கொடுத்துட்டான். நாமதேவா ஜெயிச்சுட்டே இருக்கடா நீ என்ன, நான் உனக்கு கடன் பட்டுட்டே இருக்கேன்றார். நாமளே அவர் கதறா, பிரபு நான் தான் உனக்கு கடன் பட்டிருக்கேன். வீட்டில் வந்து தங்க காசெல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. இதுக்கு எத்தனை ஜென்மா பக்தி பண்ணணும்னு தெரியாமல் நான் திணறிட்டு இருக்கேன். பகவான் சொன்னான், அதெல்லாம் ஒரு விஷயமாடா, நீ என் குழந்தை, உன் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய என் கடமை இல்லையா, அதை நான் பண்ணுவேன். ஆனால் நீ பண்ணுற பக்திக்கு எனக்கு என்ன கைமாறு பண்ணுறதுன்னு தெரியலன்றான். அதான் நீங்கள் பக்தி பண்ணினா சொல்லலாம், பகவான் அது கடனாக தான் எடுத்துக்கிறான், கடன் வாங்கின மாதிரி. கடன் பட்டார் நெஞ்சம் போல், பகவான் நம்ம பண்ணுற பக்தி நாமஜபத்தெல்லாம் தான் கடன் வாங்கின மாதிரியே நினச்சிக்கிறான். அவ்வளோ ஒரு விசாலமான ஹிருதயம் பாண்டவங்களுக்கு. பகவான் கட்டியிருந்தான், சொன்னான், நாமதேவா எப்பயும் இதே மாதிரி பக்தி பண்ணுன்னு என்னை விட்டுடா, அதே நடவான் பாண்டவங்க பாண்டவங்க நடவான். நாமதேவர் சொன்னார், பிரபு உன் கிருபை இல்லாமல் நான் பக்தி பண்ண முடியுமா, நீதானே எனக்கு பக்தியை கொடுத்தாய், இல்லாட்டி நான் எப்படி பக்தி பண்ணுவேன், எனக்கு இந்த பக்தி மாறாதிருக்கும்படியா நீ கிருபை பண்ணு. அங்கே பாண்டவன் அப்படி சொன்னா அவர் இப்படி சொல்றார். ரொம்ப அழகான வாக்குவாதம், ரெண்டு பேருக்குள்ள பேச்சு. பகவான் அழகா ஆசீர்வாதம் பண்ணா கிளம்பி போயிட்டான். அப்படி போயிட்டு இருக்கு, நிறைய பக்தர்கள்லாம் நாமதேவரை கொண்டாடுறார். அப்பப்போ கஷ்டங்கள் வருது, அப்பப்போ பகவான் வந்து ஏதோ பண்ணிட்டு இருக்கான். இவர் பகவான்ட்டு சொல்லிட்டார், இனிமேலாம் தங்க காசுலாம் கொடுக்கப்படாதுன்னு, அவன் கொடுக்குறேன்னு சொல்லி அதெல்லாம் கொடுக்கப்படாது, நீ கொடுத்தா நான் உசுரை விட்டுட்டு வேணுட்டார் நாமதேவர். இப்படிலாம் சுவாமி யாராவது வந்துட்டு வாழ கொடுக்குறேன்னா உசுரை விடுவேன் நம்ம சொல்லுவோம். பகவான் கிட்ட சொல்லிட்டார், நீ கொடுத்தா நான் உசுரை விட்டுடுவேன், ஐயோ வேண்டாண்டா நீ பக்தி பண்ண எனக்கு அதான் முக்கியம், வேற எதுவும் எனக்கு வேண்டான்னு. திருப்பியும் கொஞ்சம் கஷ்ட தசை வந்துடுத்து வீட்டில். அப்போ நாமதேவருடைய வீட்டு பக்கத்தில் அதிக பேர் உண்டு. ஒரு நாள் நாமதேவர் இன்னொருத்தியும் அவர் ரெண்டு பேரும் நல்ல தோழிகள், ரெண்டு பேருமா சேர்ந்து சந்திரபாகாவில் போய் ஜலம் எடுக்க போனார்கள். ஜலம் எடுக்க போனார்கள், அழகாக ரெண்டு பேர் ஜலம் எடுத்துருக்கா பேசிட்டு இருக்கா. அப்போ அந்த பக்கத்து வீட்டுக்காரி சொன்னான், ஏம்மா உங்கள் வீட்டுக்காரர் தான் பாண்டவர் நல்லா வசப்பட்டுருக்கான், சௌக்கியமாக இருக்க வேண்டியது தானே, ஏன் இப்படி படாத பாடுபடுறேன், உங்கள் வீட்டுக்காரர்கள் சொல்லப்படாதா, கொஞ்சம் புத்திசாலியாக இருக்க சொல்ல வேண்டாமா, என் வீட்டுக்காரர் மாதிரி பக்தி பண்ணிட்டு அழகாக அதுமே உபயோகப்படுத்திக்க வேண்டாமா அப்படின்னு ஒரு வார்த்தை விட்டேன். அவர் சொன்னான், நானும் கேட்கணும்னு நினச்சி, உங்கள் வீட்டுக்காரர் பக்தி தான் பண்ணிட்டு இருக்கார், அவரும் கோவிலுக்கு போகிறார், பஜனைலாம் பண்ணிட்டு இருக்கார், ஆனால் உங்கள் வீட்டில் தரித்திரமே இல்லையே, அது எப்படி? உடனே அவர் சொன்னான், நான் சொல்லுவேன் யார்கிட்டையும் சொல்லிடாது என்ன சொல்லு, இல்லை எங்கள் வீட்டுக்காரர் லக்ஷ்மி உபாசனை பண்ணி, லக்ஷ்மி தேவி உபாசனை பண்ணி ஒரு ஸ்பர்ஷதேவி கல் வச்சிருக்கார், அந்த கல்லெல்லாம் இன்றைக்கும் உண்டு, ஆனால் தேடினாலாம் கிடைக்காது. ஸ்பர்ஷதேவி கல், அந்த கல்லை வச்சுட்டு எதை தொட்டாலும் தங்கமாகி தொலையும், அதுதான் சொல்லணும், அதை வச்சு மனுஷால தொட்டாலும் தங்கமாகிடுவான். இந்த மாதிரி ஸ்பர்ஷவேதி கல் ஒன்று எங்கள் வீட்டில் இருக்குது, இதான ஆத்திர அவசரம்னா வீட்டில் ஒரு ஆணி இப்படி பழைய பாத்திரத்தை எப்படி தொடும் தங்கமாக தொடும், அதை கொண்டு கடையில் வைத்து சாப்பிட்டு இருப்போம், அவர் பாட்டுக்கு பஜனை பண்ணார், இப்படி தான் எங்கள் வாழ்க்கை சௌக்கியமாக போயிட்டு இருக்கு. ஸ்பர்ஷ வேதிக்கள்னால எங்களுக்கு தரித்திரமே இல்லை. உங்கள் வீட்டுக்காரங்க நல்லா ருக்மிணி எல்லாம் தெரியுமே, அவரை கேட்க சொல்லேன் அப்படின்ட்டான். உடனே அவர் சொன்ன, அன்றைக்கி வேறு ஒன்றுமே இல்லை சாப்பிட்றதுக்கு வீட்டில். அப்போ ராஜா இங்கே சொன்னான், அம்மா நீ தப்பாக எடுத்துக்கான ஒரு ஒத்தாசை பண்ணுறியா, குழந்தைகள்லாம் பசியோடு இருக்கு, வீட்டில் வயசானவர்கள் எல்லாரும் பசியோடு இருக்கா, நீ கொஞ்சம் ஸ்பர்ஷ வேதி கல் கொடுத்தே வச்சுக்கோங்க, நான் ஏதோ தட்டு முட்டு சாமான்லாம் தங்கமாக்கிருந்தேன், நான் திருப்பிலாம் கேட்க மாட்டேன், ஒரே ஒரு தடவை கூட, அது தப்புன்னு சொல்ல முடியாது, குடும்பத்தை நிர்வாகம் பண்ண வேண்டிய பொறுப்பு தலையெழுத்த தலையில் உட்காந்துருக்கு, அவளுக்கு மனசு கஷ்டமாக இருந்தது, ரொம்ப நல்லவளாச்சுங்க, சரி வீட்டுக்கு போயிட்டு எடுத்து கொடுத்தா, யார்கிட்டையும் கொடுத்துறாரு யார்கிட்டையும் சொல்லிடாத, ரொம்ப ஜாகிரத, முக்கியமாக உங்கள் வீட்டுக்காரோட காமிச்சிடாது, அவளுக்கு அதான் பயணம், ஏன்னா உங்கள் வீட்டுக்காரர் பைத்தியக்காரர், இதுக்கெல்லாம் வர கிடையாத ஒரு பைத்தியக்காரர். சரிங்கண்ணா, ரொம்ப வருத்தமாக இருந்தது, என்னதான் புருஷன் மோசமான இருந்தாலும் யாராவது ஒருத்தர் தப்பாக பேசும்பொழுது அது வலிக்கத்தான் செய்யும், உண்மையான பத்தி வரதுக்கு வலிக்கத்தான் செய்யும், மற்றவங்களால இந்த மனுஷனுக்கு தட்டாக தான் தெரியும், நம்ம சொன்னால் கேட்குறாரா, நாலு பேர் திட்டினா தான் புத்தி வரும் அப்படின்னு. ஆனால் உண்மையான பத்தி வரதுகளுக்கு ஐயோ பாவம், வீட்டுக்காரர் சுடராலையும் வருத்தம் இருக்கும், சேடுறது மன வீட்டில் தட்டுமுட்டு சாமான்லாம் இருந்ததெல்லாம் தொட்டா தங்கமாகிடுச்சு, அதில் குழந்தைகள்லாம் பசி பசின்னா நேராக கொண்டு போய் கொடுக்காம நேரம் வீட்டில் மேலே அப்படி வச்சுட்டான், இந்த மாட விளக்கெல்லாம் எடுத்துவோம்ல அந்த இடத்துல வச்சுட்டான், யாருக்கும் எட்டாவது படி வச்சுட்டான். உடனே கொஞ்சம் தங்கத்தை எடுத்துக்கணும்னா கடையில் அதை அடகு வச்சா வாங்கின சாமான்லாம் வாங்கின சாமி எல்லாம் பண்ணால் நல்ல சாப்பாடுலாம் ரெடி பண்ணியாச்சு. நாமதேவர் எப்போதும் போல நாமஜபம் எல்லாம் பண்ணிட்டு வீட்டுக்கு வர்றார். அவருக்கு வந்து இப்படிலாம் சாப்பிடணும் அப்படிலாம் சாப்பிடணும்னு டிமாண்ட்லாம் கிடையாது. வீட்டுக்கு வந்தால் அவர் மனைவி வாங்கோ உட்காருங்கோ சாப்பிடுங்கோ. அவர் பார்த்தா இப்படி கொஞ்ச நாளே வந்து மனைவி எதுக்காக கொஞ்சரா அப்படின்னா ஏதோ வம்புன்னு அர்த்தம். அவர் பார்க்கலாம் தீபாவளி போனஸ் வரும்போது ஸ்பெஷல் மரியாதை எல்லாம் உண்டு ஆம்பளைகளுக்கு. இப்படி வெளியூர் போயிட்டு வர்றாருன்னா ஒரு மரியாதை உண்டு, நிறைய உண்டு. அதாவது வீட்டில் அவ்வாளுக்கு தெரியும் காரியம் ஆகணும். அம்மா வீட்டுக்கு போனோன்னா ஒரு கொஞ்சம் கொஞ்சம் ஆகா உனக்கு சுயம் அனுபவம் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டாலும் நினைச்சுக்கோங்க, அது உங்க பாடு. வீட்டுக்கு வீடு வாசப்படி தானே, தாய் வீடு போகிறது எல்லாருக்கும் பிடிச்சது தானே, தப்புன்னு சொல்ல முடியாது. அப்ப பார்க்கணும் தாய் வீட்டுக்கு போகிறதுக்கு வீட்டுக்கார்ட கேட்க போறாங்கன்னா ஒரு வாரம் வீட்டுக்காரி என்ன சொன்னாலும் கேட்பாங்க. அடியே அறிவு இருக்கானா என்னங்க தப்பு பண்ணிட்டேங்க மன்னிச்சிக்கப்படாதா. மற்ற நாள்லாம் அறிவு இருக்கிற முறை முறப்பா தம்பளர் வீடு வைப்பார். வீடு வீடு நடக்கிறது போல இருக்கு, எல்லாரும் சந்தோஷமா சிரிக்கிறது. அப்ப நாமதேவர் பார்த்தார், என்ன விஷயம் புரியலையே, நம்ம வீட்டு ஆம்பளைகள்லாம் கொஞ்சம் பாவம். ஐயா பரவாயில்ல மனைவி ஏதோ கொஞ்ச நாள் விட்டுடுவா விட்டுடுவான். சரி இன்னைக்கு ஆவது கொஞ்சம் அடங்கி பேசுறாரு நம்ம பாக்கியம்னு விட்டுடுவான். பக்தர்களுக்கெல்லாம் வீராப்பு ஜாஸ்தி, ரொம்ப வீராப்பு ஜாஸ்தி. ஆனா பகவத் உபாசனம் பண்றதுனால அவளுக்கு வீராப்பு சுவாவமாவே உண்டு. ராமானுஜர் அதனாலதானே தன் மனைவியை திரக்கடிச்சுட்டு போய் சன்னியாசம் வாங்கிக்கிறார். தர்மத்தை காப்பாத்துறதுக்கு தான் பத்தினி, எப்ப தர்மத்தை நீ கெடுக்கிறையோ இனிமேல் எனக்கு பத்தினி வேண்டாம்னு போயிட்டார். அதெல்லாம் ரொம்ப தைரியம். நாமதேவர் பார்த்தா தலைவாழை இலை போட்டு சாப்பாடு எல்லாம் போட்டவன கேட்டார், என்ன விஷயம் எங்கே இருந்து இவ்வளவு வந்தது சொல்லு எனக்கு உண்மையில். அவசரம் நீங்க முதல்ல சாப்பிடுங்க அப்புறம் சொல்றேன் அப்படின்னு முதல்ல சொல்லு, சொல்லி முடி, சொல்லி முடிச்சாதான் நான் சாப்பிட வேண்டி சாப்பிட மாட்டேன் இருந்து பேண்ட. அவ சொன்னா பக்கத்து வீட்டில் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி ஸ்பர்ஷ வேதி கல் கொடுத்தா. அப்படியா கொண்டு கொடுத்தாச்சா அப்படின்னு பொய் சொல்லியிருக்கலாம் கொடுத்துட்டேன்னு. உடனே அவ சொன்னா இல்லைங்களா மேலே வச்சிருக்கேன். பாவம் ரொம்ப நல்லவர், கணவர்கிட்ட பொய்யே பேச தெரியாத ஒரு நல்லவர். இனிமேல் நீங்க பாத்துக்கோங்க, எந்த காரணத்தை கொண்டும் பொய் பேசாத நல்லவர். உடனே கொண்டா பாக்கிறேன் நான் பார்த்ததே இல்லம்மா. நான் ஐயா எங்க வீட்டுக்கு நல்ல புத்தி வந்துருச்சு அப்படியே கொண்டு கொடுத்தா. இப்படியே பார்த்தா இதுதான் இத்தனை அக்கிரமத்துக்கும் காரணமானுட்டான். எது அக்கிரமம், வயிற்றுக்கு சாப்பாடு ஒரு அக்கிரமமா. தோ வரேன்னு எடுத்துட்டு போயிட்டான். இவளுக்கு எங்க போறேன்னு கேட்க பயம். இன்னொருத்தருடைய சொத்து வேற, நம்ம ஸ்பர்ஷ வேதிகள் அவ வம்சத்துக்கே உபயோகமாகும். நேரம் போனா சந்திரபாகால போட்டு ஓடி விட்டுச்சு. அந்த அவள் கேட்டா என்ன ஆச்சு அப்படின்னு. இல்லம்மா இதே மனுஷால கெடுத்துரும் பாத்தியா, இந்த தங்கம் வைரம் வெள்ளிலாம் இருக்கு பாத்தியா, அது பூதம் பேய் பிசாசோட மோசமானது பெரிய கிருமி இதுதான், அதனால அதெல்லாம் வச்சுக்கப்படாது. சொன்னா சரி நம்ம வச்சுக்க வேண்டாம், பக்கத்து வீட்டுக்கு நம்ம வீட்டுக்குனா நீங்க நியாயம், நீங்க கந்தல உடுத்திக்க சொன்னா உடுத்திப்பேன். அந்த அம்மா கேட்பாள் என்ன பண்றேன்னு, சந்திரபாகால தூக்கி போட்டுட்டேம்மா ஆனுட்டார். இவ தலையில கேசி உக்காந்துட்டா, என்ன பதில் சொல்றது, நடுங்கிறா பயப்படுறா. பயப்பட நிம்மதியா உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்டா, சாப்பாடுலாம் அருமையா இருக்கு. அவ பார்த்தா பாய் மனுஷா சாப்பாடு அருமைன்னு, அதுக்கு அஸ்திவாரமான ஸ்பர்ஷ வேதிகளில் கொண்டு போட்டுட்டியே அப்படின்னு நினைச்சுட்டா. நினைக்க கூடாதான நினைச்சுட்டா, முடியல அவளால. அதுக்குள்ள அவன் வீட்டுக்காரர் சாப்பிட வந்த, சாப்பிட வந்தால் அவனே கொஞ்சம் வாங்க உட்காருங்க சாப்பிடுங்க. அவர் பார்த்தார், என்ன ரொம்ப கொஞ்சிற, என்ன விஷயம், சரி சரி இந்த ஸ்பர்ஷ வேதிகளில் இன்றைக்கெல்லாம் தேய்ச்சாச்சா கொடு, அழகா உள்ள பத்திரமா வைக்கணும், யாருக்கும் அவர் மனைவியே நம்பாம ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு இடத்துல வைப்பார் கொண்டா அப்படின்னா. அது அப்படி அது நீ முதல்ல சாப்பிட போல என்ன சாப்பிட்றதா ஸ்பர்ஷ வேதி கல்ல கொண்டா. அது இந்த குண ராஜா இருக்கா பாருங்க பக்கத்து வீட்டுக்காரி நாமதேவரோட மனைவி, ரொம்ப கஷ்டப்படுறா சாப்பாட்டுக்கே வழி இல்லாம இருக்கானால அதனால கொடுத்தேன். ஐயோ அவன் பைத்தியக்காரனாச்சே, என்ன பண்ணி தலைவான் தெரியாது, அவன் நல்ல பக்தன், ஆனா இந்த விஷயங்கள்லாம் அவனுக்கு வந்து பெரிய பக்குவம் கிடையாது அப்படின்னு பயந்தன உடனே அவர் மனைவி கிட்ட சொல்லி போது ஓடி போய் வாங்கிட்டு வப்போ அப்படின்ட்டான். அவங்களுக்கு உடனே அஜய் சீக்கிரமா சீக்கிரமா வீட்டுக்கு கத்துறா கண்டா அப்படியே கையை கூப்பிட்டுட்டான். மாமா நினச்சிடுமா அவன் எடுக்க ஆரம்பிச்சுட்டான். என்ன ஆச்சுட்டான் எங்கள் வீட்டுக்கார எடுத்துகிட்டு போய் சந்திரபாகாவில் போட்டுட்டான். உடனே ஓடி வந்துட்டா தன் வீட்டுக்காரை சொன்னா அவர் கோபம்னா கோபம் நியாயம் தானே. நேரம் வந்தார் மாமதேவி வீடு வாசல் கத்துக்கத்தன் கத்தினார். பாண்டருங்க பக்தன்றா என்ன வேணா பண்ணலாமா என் வீட்டு ஸ்பர்ஷம் இருக்காது எப்படி எடுத்து நீங்க சந்திரபாகால போடலாம் உங்களுக்கு தான் வாழறதுக்கு துப்பு இல்லை பக்தி பக்தி சொல்லிட்டு குடும்பத்தெல்லாம் காய வச்சிருந்து வாயில வந்தபடி எல்லாம் சுற்றுவார். மாமதேவி கை கூப்பி நின்று இருந்தார். ஒரு சொன்னார் நீங்க என்ன பண்ணுவோம் ஏது பண்ணுவோம் எனக்கு தெரியாது என்னுடைய ஸ்பர்ஷவேதி கல் வரும் என்னுடைய பக்தியான ஸ்பர்ஷவேதி கல்னால தான் ஓடிட்டு இருக்கு. நான் மூணு வேலை நல்லா சாப்பிட்றேன் நான் நிம்மதியாக பஜனை பண்ணிட்டு இருக்கேன். நாமதேவர் சிரிச்சா சௌக்கியமா இருந்தா பக்தி பண்ணுவேன்னா அது பக்தியில சேர்த்து கிடையாது எப்படி இருந்தாலும் பக்தி பண்ணணும் அதானே உத்தமம் அப்படின்னா. இவர் சொன்னா உங்க தத்துவம் வேதாந்தம் அட்வைஸ் எல்லாம் எனக்கு ஒண்ணு வேண்டாம் என் ஸ்பர்ஷவேதி கல்ல முதல்ல கொண்டு வர வெளியே பாருங்க வாங்கோ அப்படின்னு அவர் இழுத்துட்டு போனார். எங்க போட்டேள் அப்படின்னா அங்கதான் போட்டேங்க ஒரு உள்ள ஊரு போய் தேடுதுன்னு தேடுறாரு இன்னும் கிடைக்கல நான் நதியில போட்டா கிடைக்குமா சந்திரபாகா. உடனே இவர் வந்து அடிக்க வந்துட்டார் நாமதேவர் நாமதேவர் அடிக்க வந்துட்டார் நாமதேவர் சிரிச்சார். அப்படி சுட்டு நேரம் உள்ள இறங்க அவர் நிறைய கல் எடுத்துட்டு வந்தார். இதுல எது உங்களுடைய ஸ்பர்ஷவேதி கல்லோ எடுத்துக்கோங்க அவர் சொன்னார் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு அவரோட ஸ்பர்ஷவேதிகள் மாதிரியே இருக்கு. அவர் சொன்னார் இதுல எது என்னுடையதுன்னு தெரியலையே அப்படின்னு எல்லாரும் பார்த்துட்டு இருக்கா சந்திரபாகா நதிக்கரையில. நாமதேவர் சொன்னார் எல்லாமே ஸ்பர்ஷவேதிகள் தான் இந்த கல்லுல எதை இந்த எல்லா கல்லும் நீங்க டெஸ்ட் பண்ணியே பாருங்க அப்படின்னா. இன்னும் தூக்கி வாரி போடுற கை நிறைய அள்ளி வச்சு ஒரு ஒத்த கல்ல வச்சுன்னு சொல்லிட்டு இருக்காரு கை நிறைய அழுறாரு. உடனே அவர் வந்து ஒன்று டெஸ்ட் பண்ணி பார்த்தா தங்கமாயிடுச்சு. உடனே அவர் அப்படியே எடுக்க போனார். நாமதேவர் உங்க ஒரு கல்லை எடுக்கிறதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு அதிகாரம் உண்டு மற்ற பொருட்கள்ல கையிலுக்கு அதிகாரம் உங்களுக்கு இல்லை. உடனே ஜனங்கள்லாம் பார்த்தா ஐயோ ஆளுக்கு ஒரு கல் கொடுத்தாருன்னா இருக்குமே நிம்மதியா இருக்கலாமே அப்படின்னு நினைச்சா. இதை விட ராஜாயி பார்த்தா இவ்வளோ பெரிய தபஸ்வியா எங்கள் வீட்டுக்காரு அதனால ஒரு கல் நமக்கும் கொடுப்பார் நம்மளும் நிம்மதியா இருக்கலாம் தப்பு கிடையாது அவன் குடும்பத்தை நடத்தணுமே. ஒரு ஒரு கல் எடுத்துட்டார். நாமதேவர் பார்த்தார் எல்லாருக்கும் துக்கம் தரும் ஸ்பர்ஷவேதி கல்லே இல்லாமல் போகணும் விட்டார். அப்படியே உள்ள விட்டு உடனே நிறைய பேர் அப்படி உள்ள பாஞ்சு நீச்சல் அடி செடிக்கெல்லாம் போனான் கூழாங்கல்லு கூட கிடைக்கல. அதான் அதிசயம். அப்போ அப்ப இவர் பார்த்தார் இந்த பக்தர் அப்ப இவ்வளவு சக்தி இவர்கிட்ட இருக்கு இத்தனை சக்தியை வச்சுட்டு இவர் பாட்டுக்கு நாமஜபம் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கார். அப்படின்னா ஸ்பர்ஷவேதி கல்ல விட வசத்தியா அவர்கிட்ட ஏதோ இருக்குன்னு சொல்லிட்டு நாமதேவர் காலில் விழுந்தார். சுவாமி இவ்வளவு நாள் என்ன ஸ்பர்ஷவேதி கல் வசதி அது என் வாழ்க்கையை காப்பாற்றணும்னு நினைச்சேன் ஆனா அதை விட வசத்தியா அவன் இடத்துல இருக்கு என்ன கரையேற்றணும் சுவாமி அப்படின்னா. நீ நாமதேவர் தலையில கையை வச்சு நிறைய பாண்டன் நாமஜபம் பண்ணுங்கோ விட்டலனை இறுக்கி பிடிச்சுக்கோங்க அவன் நடத்துவான் என்னத்துக்கு ஒரு தங்கத்துக்கும் விஷயத்துக்கும் ஆசைப்படுறேன் எல்லாம் அவன் பார்த்துப்பான். ஏன்னா இதெல்லாம் கூட நம்ம பிராரப்த கர்மாவில் சேர்ந்துடும் ஆசை வயப்படும் என்னைக்காவது ஒரு நாள் இந்த ஸ்பர்ஷ வீதிக்கல்லுக்காக ஒரு குடும்பத்தை சண்டை வரும் இது யாராவது உங்களை தாக்கி கொலை பண்ணுவான் நிறைய கஷ்டங்கள் இருக்கு எப்பொழுதுமே இந்த விஷயங்கள்லாம் ஒரு நிரந்தரம் இல்லை அதனால இதெல்லாம் வேண்டாம் அப்படின்ன உடனே இவர் பார்த்தார் தான் வச்சுருந்த ஸ்பர்ஷ வீதி கல்லையும் தூக்கி போட்டார் சந்திரபாக. அவர் மனைவி பார்த்தா இவரையும் கெடுத்துட்டாரு எல்லாம் ஒரு கஷ்டம் இந்த பக்தி ஒரு தொத்துவியாது ஒருத்தர் வந்துருத்துனா எல்லாரையும் கெடுக்கணும் எல்லாரும் கெடுத்துக்கணும் அப்பா எல்லாம் பெஞ்சி மாடுது அது ஒரு சந்தோஷம் தானே. பேயரே எனக்கு யாவரும் யானும்போர் பேயனே எவர்க்கும் இது தேசியன் ஆயனே அரங்கா என்றழைக்கின்றேன் பேயனாய் ஒழிந்தேன் இம்பினானுக்கே எல்லாருக்கும் நான் பைத்தியம் எனக்கு எல்லாரும் பைத்தியம் இதை பத்தி பேசி என்ன போறது நான் ரங்க பைத்தியமா அடையிறேன் அப்படின்ற குலசேகராயிட அந்த மாதிரி அவருக்கும் பக்தியுடைய பலத்தை புரிய வச்சுட்டார். அது அவசியம் இல்லையா அதான் ஒரு சத்குரு கிடையாது பக்தி வசத்தின்னு புரிய வைக்கிறது பக்தி தான் சிரேஷ்டம்னு புரிய வைக்கிறது. அன்னிலேருந்து அவரும் நாமஜபம் பண்ணார் அவர் குடும்பத்தையும் விட்டலன் நிர்வாகம் பண்ண ஆரம்பிச்சுட்டான். ஏன்னா இந்த பக்தி புரிஞ்சுருத்தனா போதும் வேற எதுவும் உலகத்துல சாஸ்வதம் இல்லை நன்னா ஞாபகம். அதனால திரும்ப திரும்ப நவரத்னங்கள் இதெல்லாம் மனசை போட்டு லயப்பட்டதுக்காக அதிகம் முத்தை போட்டால் அது கிடைக்கும், மரகத்தத்தை போட்டால் அதை கிடைக்கும், வைரத்தை போட்டால் அதை கிடைக்கும், வைடூரியத்தை போட்டால் அதை கிடைக்கும், இதுமெல்லாம் உண்டு. நவரத்தத்தை மோதிரமாக போட்டுக்கிறது உண்டு, போட்டுட்டு தான் போட்டுக்கோங்க. பட் ஆனால் அதை விட பெரிய ரத்னம் பாண்டுரங்கன்னு ஒரு ரத்னம், கோபால சூடாமணி அப்படின்ற குலசேகராஜ முகுந்த மாலா, அதுதான் பெரிய ரத்னம். இது என்னன்னா ஜென்ம ஜென்மாந்திரத்துக்கு எல்லா விஷயத்தையும் காப்பாது. ஒரு வியாதி வந்துட்டா ஸ்பர்ஷ வேதிகள் சரி பண்ணுமா சொல்லுங்க, இல்லை டாக்டருக்கு ஃபீஸ் கொடுக்கலாம், ஆனால் வியாதி சரியாகிறது டாக்டருக்கு ஃபீஸ் கொடுத்தா வியாதி சரியாயிடுமா? இல்லாட்டி விதவிதமாக நல்லா காஃபி மருந்து சாப்பிட்டா வியாதி சரியாயிடுமா? அப்படிலாம் இல்லை. வியாதி சரியாகணும்னு விதி இருந்தால் சரியாகும், நாமஜமும் சரி பண்ணும். ஸ்பர்ஷ வேதிகள்னால ஒரு ஃபாரில போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம், பணம் கொட்டி கொடுத்துக்கலாம், ரொம்ப சௌக்கியமாக உடம்ப வச்சுக்கலாம். ஆனால் ஜென்மா சாப்பல்யம் ஆகணுமே, இந்த துக்கத்திலேருந்து வெளில வரணும், திரும்ப திரும்ப மாட்டிக்கப்படாது. அதனால் அவருக்கும் புரிஞ்சு கொடுத்து பக்தி பண்ணிட்டு இருந்தார். அப்படி அழகாக ஒவ்வொரு நாளும் பக்தி. இந்த ஜனாபாய் ரொம்ப அற்புதமான ஒரு பக்தை, எப்பொழுதுமே பகவத் தியானத்திலேயே இருக்கா. வீட்டு வேலை செய்யும் பொழுது கூட அழகாக அபங்கம் எல்லாம் அவள் பாடுறா. இவ பாடுற அபங்கத்தெல்லாம் பாண்டரங்கனே எழுதி வச்சுக்கிறான், ஏன்னா இவளுக்கு எழுதுறதுக்கு ஆள் இல்லை, எழுதி வச்சுட்டு இருக்கான். ஒரு நாள் நல்ல மழை ஜோன்னு கொட்டுறது, நாமதேவர் வீட்டை செவ்வாய் அப்படி கரைஞ்சு 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 விழறா மாதிரி ஆயிடுச்சு. பாண்டரங்கன் பார்த்தான், என் பக்தனுடைய பஜனை கெட்டு போகப்படாது அப்படின்னு சொல்லி நேர அழகாக போகணும். எந்த செவரு இப்படி சாயறமா இருக்கோ அந்த செவருக்கு முட்டு கொடுத்துட்டு அப்படி உக்காந்துட்டான் பகவான். காலை நீட்டிட்டு அந்த சாரம்லாம் கொடுப்போம் இல்லையா முட்டு, அந்த மாதிரி முட்டு கொடுத்துட்டு பிரபு உக்காந்துட்டான். இவன் நினச்சிருந்தானா அப்படி கையை காரணாலே அந்த வீடு தெரியாது. ஆனால் பகவான் அது பண்ணலை, அந்த செவுத்தை அப்படி உரசிஞ்சிருக்கான். ஏண்டான்னா அந்த செவுத்தில் இருக்கிற செங்கல் மண்ணு கூட பாண்டரங்க பஜனை பண்ணுறது. பக்தாளோடு இருக்கிற வஸ்துக்கள் எதுவாக இருந்தாலும் அது பஜனை பண்ணும். நம்மாழ்வாருடைய திருப்புலி ஆழ்வார் இன்னைக்கும் இந்த பலம் இருக்கு இல்லையா நமக்கு, நம்மாழ்வார் கொடுத்தின ஈரவாடை வஸ்திரத்துடைய ஈரவாட சேவை, அந்த ஜலத்துக்கு ஒரு மரியாதை பலம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி இந்த வீட்டு செவரு அவ்வளோ அழகாக இருக்கான். அழகுன்னா பக்தி பூர்வமான ஒரு வீடு, நிறைய நான் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி வீடுகள்லாம். ரொம்ப ஐஸ்வர்யமாக இருக்கும். அப்படியே அந்த ஆட்டுக்குள்ளே போனாலே நமக்கு நல்லா வித்தியாசம் தெரியும், அவருடைய பக்தியினுடைய பலம் தெரியும். அதே மாதிரி பொறாமை அகம்பாவம் இதுவும் தெரியும், நிறைய பார்த்துருக்கேன் பல வீடுகளில். நான் எப்பொழுதும் நிறைய கிருஷ்ணா தான் சொல்லுவேன். நான் பாம்பேயில் உபன்யாசம் பண்ணும்போது ஒரு மாமி வருவா, அந்த மாமி பேர் ருக்மிணி, ஆனால் எப்பொழுதும் ராம் ராம் ஜெபிப்பா. நான் சொல்லுவேன் பேருக்கும் ஜெபிக்கிறதுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு, ருக்மிணினா கிருஷ்ணா கிருஷ்ணா ஜெபிக்க வேண்டாமா, அப்படி ஒரு ராம பக்தை. நான் சின்சியராக உட்காந்து கிருஷ்ணனா சொல்லிட்டு இருப்பேன், கண்ணை மூடிட்டு திடீர்னு பார்த்தா ராமன் வரும், எங்கடா என்னமோ ராமன் வருது அப்படின்னு பார்த்தா மாமி உட்காந்துட்டு வந்துருக்காங்க, பாதியில் வந்து உட்காந்துருப்பா, டக்குனு ராமநாமம் வந்துடுவேன். ஒரு சந்தர்ப்பத்தில் நான் அவள் வீட்டுக்கு போகிறேன், உள்ள போன எனக்கு தானாவே ராம 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 சீதாராம் அப்படின்னு வந்துடுத்து அசந்து போயிட்டேன். ஏன்னா அவளுடைய அந்த நாமஜப பலம் அவன் வீட்டில் நுழைஞ்சு கிருஷ்ணா கிருஷ்ணா ஜபிச்சுட்டு இருக்க எனக்கு ராமநாமம் வந்துடுத்து, அவர்த்த உட்காந்து ராம பக்த விஜயம் சொன்னான். அதிசயமா இருந்ததுன்னா அவளுடைய அந்த பக்தியினுடைய பலம். அந்த மாதிரிதான் நான் பாம்பேயில் திருப்பாவை சொல்லிட்டு இருந்தேன். அதனால் திருப்பா வெறும கிருஷ்ணகிரியில் தான் சொல்லுவேன். ஒரு சந்தர்ப்பத்தில் நான் சொல்லிட்டு இருக்கும்பொழுது மாத்தி மாத்தி ரங்கநாதன் திருப்பதி ஸ்ரீனிவாசன் வரதராஜன் இவாளை பற்றியே திருப்பாவை சொல்லிட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப அதிசயமாக இருந்தது, அப்படி சொல்ல மாட்டேனே நான் அப்படி எனக்கு வராது. கிருஷ்ணாமத்தோடைய கிருஷ்ணலீலைகள் தானே வரும், திருப்பாய் முழுக்க கிருஷ்ணலீலை தான் இல்லை, ரங்கநாதனோ ஸ்ரீனிவாசனோ வரதராஜனுக்கு பெருசாக இல்லை. பிரசங்கம் எல்லாம் முடிஞ்சவொடனே ஒரு மூணு தோழிகள் வந்து சேவிச்சான். சொன்ன ரொம்ப நல்லா இருந்தது சுவாமி, என் ரங்கநாதன் அழகாக வர்ணிச்சேள் அப்படின்னு. உன்னை இன்னொரு அவளை இடிச்சா, எங்கள் சீனிவாசனை ஜோராக சொன்னேள்னுட்டான். உன்னை அடுத்து அவளை கிள்ளினான், எங்கள் வரத குட்டனை ஜோராக சொன்னேள் சுவாமி, தூக்கி வாரி போட்டது. இவா மூணு பேருடைய பக்தி எனக்கு சீனிவாசன் வரதராசன் ரங்கநாதனை பற்றி பேசும்படியான நிலைமை வந்துடுச்சு. அப்படின்னா பல சந்தர்ப்பங்களில் நான் நிறைய பார்த்துருக்கேன். சில இடங்களில் நரசிம்ம உபாசகர் இருந்தாலும் தானாக நரசிம்ம வைபவம் வந்துடும், அது எப்படி வரும்னே தெரியாது, அதிசயமாக இருக்கும். அந்த மாதிரி இந்த நாமதேவர் வீடு முழுக்கவே அந்த விட்டலனுடைய நாமம் நிறைஞ்சிருக்கான். அதனால் பகவான் அப்படி சாஞ்சு விட்டு கொடுத்துட்டு இருந்தான். கொஞ்ச நேரம் ஆச்சு, மழை ஜோவோடு கொட்டி அப்படி நின்றுது. நாமதேவன் பஜனையை முடித்தார். நம்ம பகவான் அழகாக துறையை காலம் போட்டுட்டு சௌக்கியமாக கேட்டுருக்கான். அண்ணன் ஞாபகம், நம்ம நாமஜபம் பண்ணும்போதெல்லாம் பகவான் ரசிச்சு தலையாட்டி கேட்டுட்டு இருக்கோம். நம்ம கண்ணுக்கு தெரியலன்னா கூட நம்ம சொல்லக்கூடிய நாமஜபம் பகவான் காதுகளில் விழுந்துருக்கும், பகவான் அது ராமான் அப்படி தலையாட்டுவான். அது அவ்வளோ அவனுடைய சுவாவம். இப்ப நம்ம கூட ஏதாவது வேலை பண்ணிட்டு பாட்டு கேட்ட டக்குனு இப்படி தலையாட்டி தான் போடுவோம்ல, வீட்டு வேலை பண்ணிட்டு இருக்கோம், உடனே முணுமுணுக்கும் சினிமா பார்த்தோம், இல்லாட்டி நமக்கு பிடிச்சதா சுவாமி பார்த்தோம், எங்கேயாவது போயிட்டு இருப்போம். ஆனால் டக்குன்னு தானாகவே இந்த மனசும் வாயும் அந்த பாட்டை முணுமுணுக்கும் சுவாவமா. அந்த மாதிரி அந்த பாண்டங்கள் அழகா அப்படி கேட்டு ரசிச்சுட்டு இருக்காங்க. நாமர் இவர் வெளில வந்து பார்த்தார், பாண்டங்க அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கான், இப்படி சேரு மரத்தண்ணி ஓடிந்து அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கான். தூக்கி வாரி போட்டது நாமதேவருக்கு, என்ன பாண்டங்க மழையில சொத்தமா நனைஞ்சு போயிட்டீ, ஜலதோஷம் பிடிக்காதா அப்படின்ற. ருக்மிணி தேவி, இந்திரன், ருத்ரன், பிரம்மதேவெல்லாம் சிரிக்கிறார். நாமதேவருக்கு என்ன, இவனுக்கு போய் சளி பிடிக்குமா, இவனால அடுத்த வாழ்க்கையில ஜலதோஷம் பிடிக்கும், இவனால அடுத்த வாழ்க்கை தான் ஜுரம் வரும். இவர் சொல்ற உனக்கு ஜுரம் வந்துடாதா, ஜலதோஷம் பிடிச்சிடாதா. உடனே பகவான் சிரிச்சான், உள்ள வா, நேர உள்ள வர வேண்டியதுதான். இல்லை நாம தேவா, இந்த பஜனை நன்னா இருந்தா வெளில உட்காந்துட்டு கேட்டு நல்லா கேட்டப்போ பஜனைய, இப்படிதான் நீ பஜனைக்கு எப்படி நீ பஜனை பண்ண மாட்டேன்னு உன்னை பகவான் ஆலிங்கனம் பண்ணான். இப்படிலாம் சொல்லாதே நாம தேவா, என்னை பத்தி பஜனை பாடுறதுக்கு அபங்கத்தை பாடுறதுக்கு உன்னை விட்டு வேற யார் இருக்கா, இப்படிலாம் தப்பு தப்பா பேசாது அப்படின்னு பகவான் நாமதேவர் வாயை அப்படி குத்தினான். உன்னை நாமதேவர் பகவான் கையை பிடிச்சிருந்து கண்கள் ஆனந்த பாஷையும் சத்தியம் பண்ணான், நிச்சயமா நான் பாடுறேன் பாடுறாங்க, நீ ரசிக்கிற உனக்காக தானே பாடணும் அப்படின்னு பாடினா. அதுக்குள்ள ஜனாபாயி, குணாயி, ராஜா, நாமதேவோட பசங்கள், நாராயணி, இவரெல்லாம் வந்துட்டான். எல்லாரும் பார்க்கறா, ஜனாபாயி பார்க்கறா, தப்பமா நினைஞ்சு நிற்கிறான். அழகு பீதாம்பரம்லாம் தொடையோட தொடையா ஒட்டின்னு இருக்கு, சாட்சாத் மன்மதனம். அவளுக்கு பாண்டரங்கன் மேல பிரேம பக்தி, கோபிகா ஸ்திரீகள் போல. அப்ப உடனே நாமதேவர் எது துணி எடுத்து கொடுத்தார், அழகா பகவான் தொடச்சுட்டான் உடம்பெல்லாம் தொடச்சுட்டான். நாமதேவர் சொன்னார், இப்படி ஈரத்தோட இருக்கியே, வேற வஸ்திரம் மாத்திக்கிறியா? பாண்டரங்க கொடுத்தா மாத்திக்கிறேங்க, என்ன இவன் வஸ்திரமே இல்லாத மாதிரி கொடுத்தா மாத்திக்கிறேன், யார் என்ன கொடுத்தா ஏத்துக்கிறேன் அவ்வளவுதானே அப்படின்னு பாவமா வேற சொன்னான். உடனே எல்லாரும் என்னத்தை கொடுக்கறது இவனுக்கு அப்படின்ற குணாயி ராஜா இவனா குடு குடுன்னு ஜனாபாய் ஓடினான். அவருடைய புடவை எடுத்து, பழைய புடவை அதை எடுத்து குடு குடு ஓடி இருந்தான். இந்தா பாண்டரங்க உடுத்திக்கோ, பாண்டரங்க இப்படி பார்த்தான், இப்படி பொம்பளை புறவையை கொடுத்து கட்ட சொல்றாரு. அவர் சிரிச்சா, கோபிகள் வஸ்திரத்தெல்லாம் தூக்கிட்டு மரத்து மேல உட்கார தெரிஞ்சது இல்ல, அப்பெல்லாம் மட்டும் பொம்பளை வஸ்திரம் தோணலையோ, பெரிய வீர மாத்திரா பகவான் பார்த்த இதுக்கு மேல பேசினா அவர்கிட்ட வம்பு பட்டா கிட்ட வாயே கொடுக்க மாட்டான் பகவான். உடனே கடை கடன்னு உடுத்திருந்தான். அதனாலதான் பார்த்தீங்கன்னா பாண்டரங்க வெரைட்டியா கலர் கலரா ட்ரெஸ் கொடுத்தோம். இந்த ஆம்பளைகள் கலரே இருக்காது, முக்காவது பொம்பளைகள் கலர் அடிக்கிற மஜந்தா கலரு, பச்சை கலரு, நீல கலரு, ஆண்கள் கலர்னு சிலதெல்லாம் உண்டு. இந்த பாண்டரங்க மட்டும் பார்த்தா எவ்வளோதாலும் இந்த பொம்பளைகளுக்கு பிடிச்ச கலர், இந்த ராமர் என்னமோலாம் சொல்லுவோம், ஐயோ கலர்லலாம் பொம்பளைகள் அடிச்சு காலே கிடையாது, அது என்னமோ ஆயிரத்தெட்டு நீலம் சொல்லுவாள். ஒரே நீலம் எனக்கு தெரிஞ்சதுலாம் கிருஷ்ண நீலம் ஒன்று தான் தெரியும், இவள் ஆகாச நீலம்னா நேவி ப்ளூன்வா இன்னமோலாம் சொல்லுவா, கருநீலம்னா லைட் கருநீலம்னா மயில் கழுத்து கலர்னு. அதுவும் இப்போ தீபாவளி டைமில் அந்த சேல்ஸ் எடுத்துவா படுற பாடு கொடுப்பாரு பாவம், அவன் எடுத்து போட இதே கலர்ல இந்த டிசைன்ல இந்த கலர் பார்டர் இருக்கான், அவனுக்கு அப்படியே மொட்டை மாடி போய் பிடிச்சிடலாமான்னு தோணும், அதிசயமா இருக்கும். அவளுக்கு எப்படிலாம் தோன்றது காம்பினேஷன், இந்த ப்ளூ பார்டருக்கு இந்த எல்லோ நன்னா இல்லை, ஒரு மஜந்தா இருந்தா நன்னா இருக்கும். சில வேலை கடுப்பாக சொல்லிடுவான், அதுக்கு நீங்க ரெடி, நீங்க ஆர்டர் கொடுத்தாதான் பண்ணலாம் அப்படின்னு இப்போ இல்லை பார்த்துருக்கேன் பையன் மண்டபம்னு வச்சுக்கோங்க பரவாயில்ல. சிலதுனா ஸ்ரீ சுவாவம், அதுக்காக நான் போகிறேன், இல்லை நீ ஏன் போயிட்டு வாமா, என்ன அப்படிங்கிறதோ வாங்கிப்போ அவ்வளோதான். ஆச்சரியம், அழகா கொடுத்தா பகவான் உடுத்திட்டான். பலபலான் ஜம்முன் இருக்கான், இப்படி உட்காந்துட்டு இருந்தான். நாமதேவ், என்னடா பாண்டுறங்க பசிக்கிறதா, எதாவது சாப்பிட்றியா, கொடுத்தா சாப்பிட்றேன், இப்போ பெரிய ஒரு பாவமாக கொடுத்தா சாப்பிட்றேன், என்னடா சாப்பிட்ற, கொடுக்கறத சாப்பிட்றேன். உடனே ஜனாபை அதுக்குள்ள கடை 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 கடைன்னு ரோட்டி பண்ணி அழகாக தட்டி கொண்டு கொடுத்தான். பகவான் சொன்னால் எல்லாரும் சாப்பிடலாம், அடுத்த ராத்திரி எல்லாரும் எழுப்பி உட்கார வச்சு ஒரு போஜனம். உடனே குழந்தைகள்லாம் அப்படி இருக்கும் அனுப்பி சாப்பிட்றதுகள் தூக்கத்தில் நிறைய நான் பார்த்துருக்கேன். இந்த அரபு நாடுகள்லேருந்து இந்தியாவுக்கு வருவாள், நான் ஒரு தடவை உகாண்டா போயிட்டு வந்துட்டு இருந்தேன், துபாய் வழியாக வந்து வேறு ஃப்ளைட் மாதிரி இந்தியா வரணும், அப்போ ராத்திரி 1 மணி, நிறைய இந்தியர்கள் தமிழ்காரெல்லாம் அந்த ஃப்ளைட்டில் ஏறணும். குழந்தைகள்லாம் அப்படி அறத்துக்கு தானே இருக்கு. ஃப்ளைட் கிளம்பி ஒரு 3/4 மணி நேரத்தை அவள் சுட சுட இட்லி சாம்பார் இதெல்லாம் கொடுக்குறாள். நிறைய குழந்தைகள் அம்மா எனக்கு பைசா கொடுத்து சாப்பிட்றா வீணா போகுண்டா, நான் பார்த்தேன் ஃபுல்லாக பயிர் வீணா போகும்னு தோணலை. சாப்பிட்றா சாப்பிடு 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 வாயில் திருச்சி ஒன்று வாந்தியே எடுத்துக்கிட்டு அவர் சொல்லி ஏன்டா வாங்கி எடுத்த நீனா போன முடியும். அவன் சொன்னான் ராத்திரி 1 மணிக்கு எடுத்து சொத்தை கொடுத்தானே எங்கம்மா சாப்பிட்றது, ஏதோ 8 மணிக்கு கொடுந்தா எதுவும் கொடுக்க மாட்டேங்குது, ஃப்ளைட்டில் தருவான் ஃப்ளைட்டில் தருவான் ஃப்ளைட்டில் தருவான்னு ஓட்டின்னு வந்துட்டார். 4 டிக்கெட்டை கொடுத்து ஒரு ஆர்டிஸ்ட்டை கொடுத்து ஏமாத்தின்னு வந்துட்டார். இப்போ தூங்க வேணாம் சாப்பிடு சாப்பிடு சாப்பிடுன்றியே அப்படின்னு. ஆனால் பாண்டவனோட அந்த குழந்தைகள்லாம் உட்காந்து சாப்பிட்டது. உடனே நாமதேவர் சொன்னார், பகவானோட உட்காந்து சாப்பிட்றோம் கருணா சாகரம், நிச்சயமாக நீங்களும் பிரார்த்தனை பண்ணால் உங்கள் வீட்டுக்கும் வந்து பகவான் சாப்பிடலாம். வீட்டிலாம் இறுக்கி பிடிச்சேன்னா இன்னைக்கு ராத்திரி கூட விட்டலன் வந்து உங்களோட சாப்பிடுவான். விட்டலன் இறுக்கி பிடிங்கோ. அழகா எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு, எல்லாரும் படுத்துட்டார். நாமதேவர் சொன்னார், விட்டலா அங்கேயே படுத்துண்டு, திருப்பி வீட்டுக்கெல்லாம் போக வேண்டாம், வீடுனா கோவில். உடனே எப்படியும் படுத்துட்டார். விட்டலன் தலாணிலாம் கொடுத்தான் சொன்னார், அப்புறம் நீங்களே வச்சுக்கோங்க தலாணி பார்த்தா அப்படி இருக்கு. பகவான் சொன்னான், நாமதேவன் கையை கூட நாங்கள் இருக்கு அப்படின்னா, நாமதேவர் கையை தலகாணியாக சென்று விட்டலன் படுத்திருந்தான். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் ஆதிசேஷன் கண்கள்லேருந்து கண்ணீர். இந்த நாமதேவர் என்ன பாக்கியம் பண்ணார், பாண்டவன் எந்த கைகள் அப்படியே தலை வச்சு படுத்துக்கலாம், சும்மா விளையாட்டா அப்படியே படுத்துண்டா. எல்லாரும் நன்னா தூங்கினார். ஒரே ஒரு ஜீவன் மட்டும் தூங்கல, அது யாருன்னு நாளைக்கு பார்ப்போம். ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே.